إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدًا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. رب زدني علما، رب اشرح لي صدري ويسر لي أمري. الحمد لله. الله وي போற்றி புகழ்ந்தவனாக. அல்லாஹுடைய தூதர் மீதும் அந்த தூதரின் குடும்பத்தார் தோழர்கள் மீதும் அல்லாஹுடைய சலவாத்தும் சலாமும் இறங்கட்டும் என்று துஆ செய்தவனாகவும், இந்த சபையில் அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவருக்கும் அல்லாஹுவிடத்திலே அவனுடைய மன்னிப்பையும் விசேஷமான அன்பையும் அருளையும் வேண்டியவனாக, மேலும் அல்லாஹு தஆலா இந்த சபையில் நாம் கேட்கின்ற நல்ல விஷயங்கள் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை தர வேண்டும் என்று துஆ கேட்டவனாக இந்த உரையை ஆரம்பம் செய்கிறேன். நல்ல விஷயங்களை சொல்வதற்கும் கேட்பதற்கும் அதன்படி செயல்படுவதற்கும் அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிவானாக. தீமைகளை விட்டும், கெட்ட சிந்தனைகளை விட்டும், வழிகேடுகளை விட்டும், மார்க்கத்தில் சந்தேகம் கொள்வதை விட்டும், குழப்பங்களை விட்டும் அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் நமது சந்ததிகளையும் நமது சமுதாய மக்களையும் பாதுகாத்து அருள்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அன்பானவர்களே, இஸ்லாமிய குடும்பவியல் என்ற தலைப்பில் பேசும்படி சகோதரர்கள் சொன்னார்கள். நல்ல குடும்பம்தான் நல்ல சமுதாயத்தை உருவாக்கும். கவனியுங்கள், நல்ல குடும்பம்தான் நல்ல சமுதாயத்தை உருவாக்கும் என்ற கருத்திலே சில நல்ல விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அல்லாஹு தஆலா எனக்கு அதை லேசாக்குவானாக. ஆமீன். அன்பானவர்களே, ஒரு குடும்பம்தான் இந்த சமுதாயத்தின், அதாவது இந்த சமுதாயத்தை உருவாக்குவதற்குண்டான அஸ்திவாரமாகவும் அடிப்படையாகவும் இருக்கிறது. குடும்பங்கள் இல்லை என்றால் சமுதாயம் இல்லை. ஒரு குடும்பம் எந்த அளவு ஒரு நேரிய தூய்மையான சிந்தனை உடையதாக ஒழுக்கமுடையதாக இருக்குமோ அந்த அளவு ஒரு சமுதாயம் ஒழுக்கமுடையதாக இருக்கும். சமுதாயம் என்பது பல குடும்பங்களால் இணைந்த ஒன்று. நல்ல குடும்பங்களால் சமுதாயம் கட்டமைக்கப்பெற்றால், நல்ல குடும்பங்களால் சமுதாயம் கட்டமைக்கப்பெற்றால் அது நல்ல சமுதாயம். எந்த சமுதாயத்தின் தனி நபர்களும் எந்த சமுதாயத்தின் குடும்பங்களும் அவர்களிடத்திலே ஒழுக்கங்கள், நல்ல சிந்தனைகள், நல்ல பண்பாடுகள் இல்லையோ அந்த சமுதாயம் உலக மக்களுடைய பார்வையிலே ஒரு கெட்ட சமுதாயமாக, ஒரு கெட்ட ஒரு முன், அதாவது ஒரு கெட்ட தாக்கத்தை உடைய, ஒரு தீய வழியை உடைய, ஒரு தீய பண்பாட்டை உடைய ஒரு சமுதாயமாக பார்க்கப்படும். ஆகவேதான் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதன் முதலாக குடும்பத்தை உருவாக்குவதற்குரிய முயற்சிகளை செய்தார்கள். குடும்பத்தை உருவாக்குவதற்குரிய முயற்சிகளை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய முதல் முயற்சியாக ஆரம்பித்தார்கள். அதிலும் அந்த குடும்பத்தினுடைய தனி நபர்களை உருவாக்குவதற்குரிய முயற்சிகளை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தார்கள். அன்பானவர்களே, இங்கே ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நல்ல குடும்பம் என்பது நல்ல உறுப்பினர்களை கொண்ட, நல்ல தாய் தந்தையை உடைய, நல்ல பிள்ளைகளை உடைய, நல்ல பெற்றோரை உடைய குடும்பம் என்பது எதை வைத்து சொல்லப்படுகிறது? அவர்களிடத்தில் இருக்கின்ற பொருளாதாரத்தை வைத்தா, அவர்களுடைய வம்சத்தை வைத்தா, அவர்களுடைய அழகை வைத்தா, செல்வாக்கை வைத்தா என்றால் கண்டிப்பாக இல்லை. கவனியுங்கள், நல்ல குடும்பம் என்பது அந்த குடும்பத்தில் இருக்கின்ற செல்வாக்கை வைத்து அல்ல, பொருளாதார வசதியை வைத்து அல்ல, அவர்களுக்கு இருக்கக்கூடிய சமுதாய அந்தஸ்தை வைத்து அல்ல, அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய சொத்து சுகங்களை வைத்து அல்ல. மாறாக அன்பானவர்களே, நல்ல குடும்பம் என்பது நல்ல பெற்றோர்களையும் நல்ல பிள்ளைகளையும், அதாவது யாருடைய ஒழுக்கம் உயர்ந்திருக்கிறதோ, யாருடைய குணம் உயர்ந்திருக்கிறதோ, எந்த குடும்பத்தில் அல்லாஹ்வுடைய மார்க்கம் பேணப்படுகிறதோ, அல்லாஹ்வுடைய சட்டங்கள் மதிக்கப்படுகிறதோ, அதுதான் நல்ல குடும்பம். அந்த குடும்பத்தில் உள்ளவர்கள்தான் நல்ல பெற்றோர்கள், நல்ல பிள்ளைகள். ஒரு தந்தை நல்ல சம்பாத்தியத்தை குடும்பத்திற்கு கொண்டு வந்து கொடுக்கின்றார், ஒரு தாய் நல்ல உணவுகளை சமைத்து பிள்ளைகளுக்கு கொடுக்கின்றார், பிள்ளைகள் படித்து நல்ல பட்டதாரிகளாக ஆகிவிட்டார்கள், நல்ல சம்பாதிக்கிறார்கள். அன்பானவர்களே, இது நல்ல சமுதாயத்தை உருவாக்குவதற்கு, ஒரு ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்குவதற்கு போதுமானதாக ஆகிவிடுமா என்றால் கண்டிப்பாக ஆகாது. கவனியுங்கள், ஒரு தந்தை நல்ல சம்பாத்தியத்தை தருகிறார், வசதியான வாழ்க்கையை தனது மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் கொடுக்கின்றார், அதுபோன்று பிள்ளைகளும் நல்ல படித்து சம்பாதிக்கின்றார்கள், தாய் நல்ல முறையிலே வீட்டை அழகாக வைத்திருக்கிறாள், நல்ல உணவுகளை தருகிறாள், இதனால் அந்த குடும்பம் நல்ல சமுதாயத்தை உருவாக்குவதற்குரிய குடும்பமாக ஆகிவிடுமா? இன்று பெரும்பாலும் இதைத்தான் நாம் ஒரு தரமான குடும்பமாக எண்ணி வைத்திருக்கிறோம். நம்முடைய பார்வையிலே ஒரு தரமான குடும்பம், ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபேமிலி என்றால் யார்? எந்த குடும்பத்தின் தந்தை நல்ல சம்பாதிக்கிறாரோ, குடும்பத்தை உருவாக்கி இருக்கிறாரோ, நல்ல வீட்டை கட்டியிருப்பார், வாகனத்தை வாங்கி வைத்திருப்பார், அந்த குடும்பத்தில் இருக்கின்ற பெண்கள் தாய்மார்கள் நல்ல சமைத்து போடுவார்கள், பல வகையான ருசியான உணவுகளை கொடுப்பார்கள், பிள்ளைகள் நல்ல படித்து பட்டதாரிகளாகி ஒவ்வொரு பிள்ளையும் ஒவ்வொரு நாட்டிற்கு சென்று கை நிறைய சம்பாதித்து பெற்றோர்களுக்கு மனைவி மக்களுக்கு கொடுத்து கொண்டிருப்பார்கள். அன்பானவர்களே, இன்று நம்மில் பெரும்பாலானவர்களுடைய அதிகமானவர்களுடைய கவனம் இந்த மெட்டீரியல் லைஃப், இந்த ஒரு இயந்திர வாழ்க்கை, இந்த ஒரு வெளிப்படையான வாழ்க்கையில் தான் சிக்கிக்கொண்டு, இதை தரமாக்குவதற்கு, இதை உயர்த்துவதற்கு, இதை மேம்படுத்துவதற்கு நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அன்பானவர்களே, அல்லாஹு தஆலா வாழ்க்கை வசதி என்பதை அவன் முடிவு செய்து விட்டான். இந்த உலகத்தில் நீங்கள் எவ்வளவு சாப்பிடுவீர்கள், எவ்வளவு அனுபவிப்பீர்கள் என்பதையெல்லாம் அவன் முடிவு செய்து விட்டான். அதற்கு மேல் இந்த உலகத்தில் யாரும் எதையும் அனுபவித்து விட முடியாது. அதிகப்படியாக இந்த உலகத்தில் நாம் அனுபவிப்பது என்ன அன்பானவர்களே? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது போன்று, ருசியாக சாப்பிட முடியும், அழகாக உடுத்தி அனுபவிக்க முடியும், அவ்வளவுதான். இதற்கு மேல் இந்த வெளிப்படையான மெட்டீரியல் வாழ்க்கையிலே ஒன்றுமே இல்லை. ஆனால் இதற்குத்தான் இன்று வாழ்க்கையே என்பதாக பலர் வாழ்க்கையை அமைத்துக் கொண்டு, இதற்காகவே அவர்கள் தங்களது சிந்தனைகளை, தங்களது அல்லாஹ் கொடுத்த வாலிபத்தை, மேலும் வாழ்க்கையின் அத்தனை சௌகரியங்களையும் அத்தனை வசதிகளையும் இதற்காகவே செலவழித்துக் கொண்டிருக்கிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, நன்கு தெளிவாக இந்த சபையிலே ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், கவனமாக கேளுங்கள். இன்று நம்முடைய சிந்தனை மாற வேண்டும். தரமான குடும்பம் என்பது இதுவல்ல. நீங்கள் இதுதான் தரமான குடும்பம் என்று சொன்னீர்கள் என்றால், இதுதான் நல்ல குடும்பம், இதுதான் உயர்ந்த குடும்பம் என்று சொன்னீர்கள் என்றால், உங்களுடைய தூதர் ரசூலுல்லாஹிவின் குடும்பத்திற்கு நீங்கள் என்ன பெயர் சொல்லப் போகிறீர்கள்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்களது குடும்பத்திற்கு தரமான வீடு இல்லை, குடிசை வீட்டிலே வாழ்ந்தார்கள். ஒரு நாளைக்கு தொடர்ந்து இரண்டு வேளை வயிறார சாப்பிட்டதில்லை. ரசூலுல்லாஹுடைய குடும்பம், அவர்களது வீடு இன்று நமது வீட்டை போன்று மாடி வீடுகளோ பக்கா வீடுகளோ கிடையாது, குடிசை வீடுகள் தான்.
மேலே குடி கீற்றுகள் தான், அதனுடைய பக்க சுவர்களும் கீற்றுகளால் ஆனதுதான், கதவுகள் கிடையாது, திரைகள் தான் அங்கு. இப்படிப்பட்ட ஒரு வீடு தான் நமது ரசூலுல்லாஹுடைய வீடு. உணவு என்று எடுத்துக்கொண்டால் அவர்களுடைய உணவு ஒரு நாளைக்கு இரண்டு தடவை நபியோ நபியுடைய மனைவிமார்களோ சஹாபாக்களோ வயிறார சாப்பிட்டதில்லை. ஒரு நாளைக்கு இரண்டு தடவை தான் அவர்களது சாப்பாடு. நாம் சாப்பிடுவது போன்று மூன்று வேளை அவர்கள் சாப்பிட்டதில்லை. மூன்று வேளையும் மூன்று வகையான உணவுகளை வயிறு நிரம்ப, வயிற்றில் இனி இடமே இல்லை, தொண்டை வரை வந்துவிட்டது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு பல வகையான ருசியான உணவுகளை நாம் ருசித்துக் கொண்டு கூட அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தாதவர்களாக, நன்றி கெட்டவர்களாக இருக்கிறோம். அல்லாஹ் நம்மை மன்னிப்பானாக. அன்பானவர்களே, ஆனால் அந்த நபியுடைய குடும்பம், அந்த தோழர்களுடைய குடும்பம் உலகத்தில் தோன்றிய குடும்பங்களிலேயே ஒரு தரமான குடும்பமாக இருந்தது, நல்ல குடும்பமாக இருந்தது, நல்ல சமுதாயத்தை உருவாக்கினார்கள். அப்படி என்றால் இங்கே உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். என்ன கேள்வி? நல்ல குடும்பத்தின் அளவுகோல் என்ன? நல்ல குடும்பத்தின், தரமான குடும்பத்தின் அளவுகோல் என்ன? எந்த குடும்பத்தை நல்ல குடும்பம், தரமான குடும்பம் என்று நாம் சொல்ல முடியும் என்றால், அன்பானவர்களே, அல் குர்ஆன் நமக்கு பதில் தருகிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய கண்ணியத்திற்குரிய வேதம் அல் குர்ஆனிலே சூரா அன்-நஹ்ல் உடைய 97வது வசனத்திலே சொல்கிறான், வமன் அமில ஸாலிஹன், வமன் அமில ஸாலிஹன் மின் ஸக்கரின் அவ் உன்ஸா وهو مؤمن فلنحيينه حياة طيبة ولنجزينهم أجرهم بأحسن ما كانوا يعملون. سورة النحل 97வது வசனம். குறித்து வீட்டிலே சென்று படித்து மனப்பாடம் செய்து வாழ்க்கையிலே உணர்ந்து பாருங்கள், புரிந்து பாருங்கள். அல்லாஹ் சொல்கிறான், யார் நல்ல அமல்களை எடுத்துக் கொள்கிறார்களோ, யாருடைய வாழ்க்கையில் நல்ல அமல்கள், தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ், காலை மாலையில் குர்ஆன் ஓதுவது, திக்ரு செய்வது, அல்லாஹ்வுடைய வேதத்தை படிப்பது, நபியின் சுன்னாவை படிப்பது, அல்லாஹ் சொல்கிறான், யார் நன்மைகளை செய்வார்களோ, பொருள்களை சம்பாதிப்பார்களோ என்று சொல்லவில்லை, தங்கம் வெள்ளிகளை வாங்கி வீட்டிலே வைத்துக் கொள்வார்களோ என்று சொல்லவில்லை. கவனியுங்கள், யாருடைய வீட்டில் வகை வகையான உணவு சமைக்கப்படுமோ என்று சொல்லவில்லை, யாருடைய வீட்டில் ஏர் கண்டிஷன், ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஆடம்பரமான பொருள்கள் இருக்குமோ என்று அல்லாஹ் சொல்லவில்லை. அல்லாஹ் சொல்கிறான், எந்த குடும்பம் நல்ல அமல்களை செய்யுமோ, எந்த குடும்பத்தில் காலையில் சுபுகு தொழுகைக்கு முன்பே அந்த சஹருடைய நேரத்திலிருந்தே இபாதத்துகள் ஆரம்பமாகிவிடுமோ, ஃபஜ்ருடைய அதானுக்கு முன்பே அங்கு இருக்கக்கூடிய மக்கள் எழுந்து சுத்தமாகி அல்லாஹுவை வணங்குவதிலே, பாவ மன்னிப்பு தேடுவதிலே, குர்ஆன் ஓதுவதிலே, பிறகு ஃபஜ்ருடைய அதானை எதிர்பார்த்திருந்து, ஃபஜ்ருடைய அதானை எதிர்பார்த்திருந்து, அதானை எதிர்பார்த்திருந்து, அந்த ஃபஜ்ருடைய அதானுக்கு பிறகு சுன்னத்தை தொழுது, ஃபஜ்ருடைய தொழுகையை நிறைவேற்றிவிட்டு மீண்டும் குர்ஆன் ஓதுவதிலும் திக்ர் செய்வதிலும் சூரியன் உதயம் வரை இருக்கின்றார்களோ, இது நல்ல குடும்பத்தின் அளவுகோல். இன்று பெரும்பாலும் என்ன நடக்கிறது குடும்பத்திலே, இரவின் பல மணி நேரங்கள் சினிமாக்களில் சீரியல்கள் பார்ப்பதிலே கழித்துவிட்டு ஃபஜ்ரு தொழுகையை கவா செய்யக்கூடியவர்கள் எத்தனை பேர்? அல்லாஹ் பாதுகாப்பானார். வீட்டில் வயதானவர்களுக்கு மட்டும்தான் அந்த ஃபஜ்ரு தொழுகை என்ற நிலையில் பல குடும்பங்கள், அல்லது வீட்டிலே பெற்றோர்களுக்கு மட்டும்தான் ஃபஜ்ரு தொழுகை, பிள்ளைகளுக்கு இல்லை என்ற நிலையில் பல குடும்பங்கள், இல்லை என்றால் பல குடும்பங்களில் ஃபஜ்ரு தொழுகையே அறியாத குடும்பங்களாக இருக்கிறார்கள். அல்லாஹ் பாதுகாப்பானா. உங்களது வீட்டிலே முசீபத்து வருகிறது என்றால் சோதனை வருகிறது என்றால், முதலாவதாக ஃபஜ்ர் தொழுகை பாழாக்கப்பட்டால் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். வீட்டில் பட்டினி கிடப்பதால் முசீபத்து கிடையாது சகோதரிகளே. ஃபஜ்ர் தொழுகையை நீங்கள் பாழாக்குவதால், அந்த நேரத்தில் எழுந்து அல்லாஹ்வை தொழாததால் முசீபத்துகள் வருகின்றன, மன நெருக்கடிகள் வருகின்றன, அல்லாஹ்வுடைய சாபம் இறங்குகிறது, மலக்குகளின் சாபம் இறங்குகிறது. அல்லாஹ் பாதுகாப்பானாக. அதற்கு பிறகு அவர்கள் தங்களுடைய சுய தேவைகளில் ஈடுபட்டு பிறகு லுஹாவுடைய நேரம் வந்தவுடன் அந்த லுஹாவுடைய தொழுகை 2 ரக்அத்தோ 4 ரக்அத்தோ 6 ரக்அத்துகளோ 8 ரக்அத்துகளோ, பிறகு லுஹருடைய தொழுகை எதிர்பார்த்திருந்த லுஹருடைய தொழுகை, இப்படி ஒவ்வொரு தொழுகையையும் எதிர்பார்த்திருந்து நிறைவேற்றக்கூடிய குடும்பம், குடும்பங்களில் உயர்ந்த குடும்பம். இன்று எப்படி நமது பல சகோதரர்களுடைய சகோதரிகளின் நிலைமை இருக்கிறது என்று சொன்னால், தொழுகையின் நேரம் வந்ததற்கு பிறகு கூட இன்னும் நேரம் இருக்கிறது என்று கடைசி நேரம் வரை தொழுகையை இழுத்துச் செல்கிறார்கள். நான் உங்களுக்கு ஒரு ஹதீஸை சொல்கிறேன், பயந்து கொள்ள வேண்டிய ஹதீஸ். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அதோ தொழுகிறானே அவன் ஒரு முனாஃபிக். எப்படி சொன்னார்கள்? முனாஃபிக் என்றால் தெரியுமா? யாருமா முனாஃபிக் என்றால்? அஸ்ஸலாமு அலைக்கும். முனாஃபிக் என்றால் யார் என்று தெரியுமா? யாருமா முனாஃபிக் என்றால்? பெண்கள்ல சொல்லுங்களேன், முனாஃபிக் என்றால் யார் சொல்லுங்க, யாருக்கு தெரியும் சொல்லுங்க. முனாஃபிக் என்றால் யார்? நயவஞ்சகர்கள். நயவஞ்சகர்கள் என்றால் யார்? நயவஞ்சகர் என்றால் முனாஃபிக்குடைய அர்த்தம் பொருள். அவர் யார்? அவருடைய குணம் என்ன? அவரை ஏன் நயவஞ்சகர்னு சொல்றோம்? ஆண்கள் பகுதியில் ஒருவரை நயவஞ்சகர் என்று சொல்வதற்கு என்ன காரணம்? என்னப்பா பேரளவில் முஸ்லீமா இருப்பாரு, மனசுல இஸ்லாம் இருக்காரு, வாயில் இஸ்லாம் இருக்கும், உள்ளத்தில் இஸ்லாம் இருக்காது. வாயிலே ஈமானை பேசுவார், உள்ளத்தில் ஈமான் இருக்காது. அல்லாஹ் பாதுகாப்பானாக, அல்லாஹ் பாதுகாப்பானாக. சகோதரிகளே, சகோதரர்களே, சொன்னார்கள், அதோ தொழுகிறானே அவன் முனாஃபிக் என்று சொன்னார்கள். மஹாத் அல்லாஹ். நாம் என்ன விளங்கி வைத்திருக்கிறோம்? எப்படியோ நாம் தொழுது விட்டோம், நாமெல்லாம் முஸ்லிம்கள் என்பதாக. புரியுதுங்களா? நான் சொல்ற விஷயம் கவனிக்கிறீங்களா? எப்படியோ நம்மெல்லாம் தொழுதுட்டோம், நம்மெல்லாம் முஸ்லிம்கள், நம்மெல்லாம் டாப் கிளாஸ் மூமின்கள் என்று விளங்கி வைத்திருக்கிறோம். சகோதரிகளே, இல்லை. தொழுகையின் நேரங்களை அலட்சியம் செய்யக்கூடிய தொழுகையாளிகளுக்கு கேடு உண்டாகட்டும். தொழுகையின் நேரங்களை அலட்சியம் செய்கின்ற, தொழுகையின் நேரங்களை கவனிக்காமல் இருக்கின்ற அந்த தொழுகையாளிகளுக்கு கேடு உண்டாகட்டும், நாசம் உண்டாகட்டும். இவர்களைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதோ முனாஃபிக் தொழுகிறான் என்று சொன்னார்கள். நேரம் முடிவதை எதிர்பார்த்து கொண்டே இருப்பார். நேரம் முடியும் தருவாய் வந்தவுடன் அவசர அவசரமாக உலு செய்து, காக்கை ரத்தத்தை குத்தி தின்பதை போல, காக்கை ரத்தத்தை கொத்தி தின்பதை போல அவன் கொத்துவான், டப் டப் என்று விழுந்து எழுந்திருப்பான். சொன்னார்கள், இவன் தான் முனாஃபிக். இவனுடைய தொழுகை முனாஃபிக்குடைய தொழுகை. அல்லாஹ் பாதுகாப்பானாக. இன்று எத்தனை குடும்பங்களில் தெரியுமா, சினிமாக்கள் சீரியல்களுக்காக தொழுகைகள் பாழாக்கப்படுகின்றன. தொழுகையை விடுவதே ஒரு பெரும்பாவம், ஒரு இறை நிராகரிப்பு. தொழுகையை விடுவது சொல்லுதல், தொழுகையை விடுவது என்ன? இறை நிராகரிப்பு, குஃபர். ஒருவன் அவனுடைய பாலிர் பருவ வயதை அடைந்ததற்கு பிறகு, தன் மீது தொழுகை கடமை என்று அறிந்ததற்கு பிறகு, எந்த ஒரு ஆண் எந்த ஒரு பெண் வேண்டுமென்றே தொழுகையை விடுகின்றாரோ, அறிந்த நிலையில் வேண்டுமென்று தொழுகையை விடுகின்றாரோ, அவர் இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டு வெளியேறிவிட்டார். அவருக்கும் இஸ்லாமுக்கும் சம்பந்தமே கிடையாது. அவருக்கும் இஸ்லாமுக்கும் சம்பந்தமே கிடையாது. அவர் தௌபா செய்து இஸ்திக்ஃபார் செய்து இனி நான் தொழுகையை விடமாட்டேன் என்று அல்லாஹ்விடத்திலே உறுதி கொண்டு தொழுகையை ஆரம்பித்தாலே தவிர, ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இமாம் முஸ்லிம் பதிவு செய்கிறார்கள், பைனர் ரஜுலி வல் குஃப்ரி வஷ்ஷிர்கி தர்க்குஸ்ஸலா, ஒரு மனிதனுக்கும் குஃப்ருக்கும் ஷிர்க்குக்கும் இடையிலே தொழுகையை விடுவதுதான். தொழுகையை விட்டால் அங்கே போய் சேர்ந்து விடுவான். அல்லாஹ் பாதுகாப்பானா. சகோதரிகளே கவனியுங்கள், தொழுகையை விடுவதே குஃப்ர், இறை நிராகரிப்பு. அதையும் சினிமா சீரியல்களுக்காக தொழுகையை விட்டால், தொழுகையின் நேரத்தை தாமதப்படுத்துவதே நயவஞ்சகம். அதுவும் நீங்கள் பார்க்கின்ற சினிமாக்கள் சீரியல்களுக்காக தொழுகையின் நேரத்தை தாமதப்படுத்தினால் எவ்வளவு பெரிய கொடுமை! அக்கிரமத்துக்கு மேல் அக்கிரமம், அநியாயத்துக்கு மேல் அநியாயம். அல்லாஹ்வுடைய கோபம் பொங்கி எழாது, அல்லாஹ்வுடைய சாபம் இறங்காது. இத்தகைய குடும்பங்களை உண்டான சமுதாயத்தின் மீது அல்லாஹ்வுடைய சாபம் இறங்காமல், அல்லாஹ்வின் எதிரிகள் சாட்டப்படாமல் யார் மலக்குகளா உதவிக்கு இறங்குவார்கள்? யோசித்து பாருங்கள். அல்லாஹு தஆலா நமக்கு உதவியை எப்போது வாக்களித்திருக்கிறான்? அல்லாஹ்வுக்கு நீங்கள் உதவி செய்தால் அல்லாஹ் உங்களுக்கு உதவுவான். நீங்களோ அல்லாஹுவின் சட்டங்களை, அல்லாஹுவின் மார்க்கத்தை தனிநபராகவும் சமுதாயமாகவும் குடும்பமாகவும் வீட்டுக்குள் உடை தெரிந்து கொண்டிருக்கும் போது அல்லாஹ் பாதுகாப்பானாக. எப்படி அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு வரும்? அன்பானவர்களே, அல்லாஹ் சொல்கிறான், யார் நன்மைகளை செய்வார்களோ அந்த வீட்டிலே பார்த்தால், தொழுகை, நோன்பு, குர்ஆன் ஓதுவது, திக்ர் செய்வது. எப்படிப்பட்ட குடும்பமாக இருந்தது நம்முடைய குடும்பங்கள்! நம்முடைய குடும்பங்கள் எத்தகைய உயர்ந்த குடும்பங்களாக இருந்தன! இன்று அந்த உயர்வுகள், பண்பாடுகள், ஒழுக்கங்கள் எல்லாம் எங்கே சென்று விட்டன? சகோதரிகளே, சகோதரர்களே, இந்த வசதி நமது அமல்களை பாழாக்கி இருக்கிறது. இந்த குடும்பத்தின் ஆடம்பர வஸ்துக்கள் நமது ஒழுக்கங்களை பாழாக்கி இருக்கிறது, இல்லையா? சொல்லுங்க. முன்பெல்லாம் ஒரு மஸ்ஜிதிலே தொழுதுவிட்டு அந்த மஸ்ஜிதிலிருந்து வெளியேறி முஸ்லிம்களுடைய முஹல்லாவின் வழியாக சென்றால் குர்ஆன் ஓதி கொண்டிருந்த சப்தங்கள் கேட்டது போக, இப்போதெல்லாம் மஸ்ஜிதிலிருந்து வெளியேறினால் முஸ்லிம்களுடைய வீடுகளில் இருந்து சினிமா பாடல்களும் நாட்டியங்களும் நடனங்களும் இசைகளும் ஒலித்துக் கொண்டிருக்கின்றன. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கல்மழை பொழியும், பூகம்பங்கள் ஏற்படும், அல்லாஹ்வுடைய சோதனைகள் அருந்த நரம்பிலிருந்து விழக்கூடிய மணிகளைப் போல தொடர்ச்சியாக ரப்புடைய சோதனைகள், தண்டனைகள் இறங்கிக் கொண்டே இருக்கும். எப்போது தெரியுமா? பாட்டு பாடக்கூடிய பெண்களுக்கு பின்னால் நீங்கள் சென்றால். இன்று முஸ்லிம்கள் அவர்களுடைய செல்போன்களில் இருந்து, அவர்கள் வைத்திருக்கக்கூடிய தனிப்பட்ட பொருள்களில் இருந்து, பொது பொருள்களில் இருந்து எல்லாம் அந்த சினிமா மோகத்தினால் உருவானவை. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஒட்டுமொத்தமாக இன்றைய சமுதாயத்தின் சிறுவர்களில் இருந்து பெரியவர்கள் வரை அவர்களுடைய உள்ளத்தில் இருந்து அல்லாஹுவின் அன்பும் அவருடைய தூதரின் அன்பும் மார்க்கத்தின் அன்பும் பிடுங்கப்பட்டு குஃபார்கள், காஃபிர்களின் நேசம், ஷைத்தான் இபிலீசுகளின் நேசம், அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்கு எதிரான அநாகரிகத்தை, அசிங்கத்தை, ஆபாசத்தை பரப்பக்கூடிய அவர்களின் நேசம் உள்ளங்களின் ஆழங்களிலே பதிய வைக்கப்பட்டிருக்கின்றன. அல்லாஹு தஆலா எப்படி எச்சரிக்கை செய்கிறார்? இன்னல் லதீன யுஹிப்பூன அன் தஷீஅல் ஃபாஹிஷத்து ஃபில் லதீன ஆமனூ, மூமின்கள் முஸ்லிம்களுக்கு மத்தியிலே ஆபாசத்தை பரப்புகின்றவர்கள், ஆபாசம் பரவ வேண்டும் என்று விரும்புகிறவர்கள், இந்த உலகத்திலும் கெட்ட தண்டனை அவர்களுக்கு இருக்கிறது, மறுமையின் தண்டனை பயங்கரமானது என்று எச்சரிக்கை செய்கிறார். முஸ்லிம் முஹல்லாக்களிலே முஸ்லிம்கள் சினிமா சீடிகளை விற்றுக் கொண்டிருக்கிறார்கள், முஸ்லிம்கள் கேபிள் டிவி வைத்து முஸ்லிம் வீடுகளுக்கு சினிமாக்களை பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். எதற்கெல்லாம் இன்று, என்னென்ன விஷயங்களுக்கெல்லாம் இன்று சமுதாயத்திலே கூட்டம் போடப்படுகிறது? நம்முடைய சமுதாயம் அல்லாஹ்வின் கட்டளைகளோடு கட்டமைக்கப்பட்ட சமுதாயமாக இருக்கிறதா? ஒரு மஸ்ஜிதிலே ஒரு முஹல்லாவிலே 10 ரூபாய் கொடுக்கவில்லை என்றால், சந்தா செலுத்தவில்லை என்றால் ஒதுக்கி வைத்து விடுகிறார்கள். பல இடங்களிலே இருக்கிறது. சந்தா மாத சந்தா கொடுக்கவில்லை என்றால் தஃப்தர் கிடையாது. சில இடங்களிலே கபிரிஸ்தானிலே கூட அடக்கம் செய்வதாக இருந்தால் சந்தாவெல்லாம் கட்டிட்டு அதுக்கப்புறமா அடக்கம் செய்யுங்கள் என்று சொல்லுகின்ற நிலைமையெல்லாம் இருக்கிறது. ஆனால் அல்லாஹ்வுடைய சட்டம் பாழாக்கப்படுகிறது, மார்க்கம் மீறப்படுகிறது. ஏன்? அல்லாஹ்வுடைய மார்க்கத்தோடு போர் தொடுக்கப்படுகிறது, பகிரங்கமாக எதிர்க்கப்படுகிறது. ஆனால் அதை பற்றிய உணர்வே இல்லாமல், எப்படி தெருக்களிலே செல்லும் போது சட்டைகளிலே தூசி ஒட்டி கொண்டால் அப்படி தட்டிவிட்டு செல்லுவோமோ, அந்த அளவு உணர்வுதான் இன்று மார்க்க சட்டங்கள் பாழாக்கப்படும் போது பெரும்பாலானவர்களின் உள்ளத்திலே இருக்கிறது. அல்லாஹ் பாதுகாப்பானாக. அன்பானவர்களே, அல்லாஹ் சொல்கிறான், ஒரு குடும்பம் எப்படி, அந்த குடும்பத்தில் உள்ளவர்கள் நல்லமல் செய்வார்கள், அமல்களிலே இபாதத்துகளில் கவனம் உள்ளவர்களாக இருப்பார்கள். வாழ்க்கை எதற்கு என் சகோதரர்களே, சகோதரிகள், இந்த வாழ்க்கை எதற்கு? ஒன்று அல்லாஹ்வை இபாதத்து செய்வதற்கு, இன்னொன்று இந்த உலகத்தில் நம்முடைய அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு, அவ்வளவுதான். புரிகிறதா இல்லையா? வாழ்க்கை எதற்கு, அல்லாஹ் எதற்கு படைத்தான், அல்லாஹு தஆலா நம்மை எதற்கு படைத்தான் சொல்லுங்க, எதுக்குமா படைத்தான்? உங்களைதான் கேட்கிறேன். அல்லாஹ் நம்மை எதற்கு படைத்தான்? 3 வேளை நல்லா சாப்பிட்டு, நல்ல கொழு கொழுன்னு கொளுத்து, பிபி சுகர் எல்லாம் வந்து கடைசியில் ஹார்ட் அட்டாக்ல மௌத்தா போறதுக்கா? அல்லாஹுவை வணங்குவதற்காக அல்லாஹ் படைத்தான் நம்மை, இல்லையா? ஓமா கலப்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன். வாழ்க்கையே வணங்குவதற்குத்தான், ரப்புக்கு அடிபணிவதற்குத்தான். நம்முடைய அத்தியாவசிய தேவைகளை நிறைவேற்றி நீனும் உனது உடலுக்கும் உயிருக்கும் உனது உள்ளத்துக்கும் இன்பமாக ஹலாலான வஸ்துக்களை அனுபவித்துக் கொள் என்ற அனுமதியும் அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். அல்லாஹ்வுடைய அருள் அது. என்றால் அன்பானவர்களே, இந்த இபாதத்துக்கு நம்மிடத்தில் என்ன நேரம் இருக்கிறது? எல்லாவற்றுக்கும் நேரம் இருக்கிறது. ஆனால் இபாதத்துக்கு பார்ப்போம், டைம் இருந்தால், நேரம் கிடைத்தால் இல்லை. நபி உருவாக்கிய சமுதாயம் அப்படிப்பட்ட சமுதாயம் அல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலையில் வருகிறார்கள். சுபுஹ் தொழுகைக்கு பிறகு தனது மனைவி தொழுத இடத்திலேயே தொழுது திக்ர் செய்து கொண்டிருக்கிறார்கள். ரசூலுல்லா வேலைக்காக சென்று விட்டார்கள். பிறகு அந்த வேலையை முடித்துவிட்டு முற்பகலிலே வருகிறார்கள், லொஹர் தொழுகைக்கு முன்பு வருகிறார்கள். அந்த மனைவி அதே இடத்திலேயே அமர்ந்திருக்கிறார். ரசூலுல்லா கேட்கிறார்கள், என் அன்பு மனைவியே, நான் உங்களை விட்டு சென்றதிலிருந்து இந்த இடத்தில் தான் நீங்கள் உட்கார்ந்திருக்கிறீர்களா என்று. மனைவி சொல்கிறார்கள், அன்னை ஜுவைரியா, ஆம் அல்லாஹ்வுடைய தூதரே, நான் இதே இடத்தில் தான் அமர்ந்திருக்கிறேன் என்று. இது இபாதத். இவர்கள் வாழ்க்கையின் நோக்கத்தை புரிந்தவர்கள். இந்த கண்ணியத்திற்குரியவர்களே, நம்மில் பலருக்கு பல மணி நேரங்கள் டிவிக்கு முன்னால் அமர்ந்து சினிமாக்களை சீரியல்களை பார்ப்பது லேசாக இருக்கிறது. காரணம் என்ன? அது உள்ளத்தில் இறங்கிவிட்ட காரணத்தால் சில நிமிடங்கள் இபாதத்திலே நிம்மதியாக கழிக்க முடியவில்லை. தண்ணீரில் இருந்து வெளியே எடுத்து போட்ட மீனை போல துடிக்கின்றான் இபாதத்திலே இருக்கும் போது. இபாதத்திலே அவனுக்கு நிம்மதியை உணர்வதில்லை, வணக்க வழிபாட்டிலே மனம் லயிப்பதில்லை. எப்போது பள்ளியை விட்டு ஓடுவோம், முசல்லாவை விட்டு வெளியேறுவோம், எடுத்த குர்ஆனை திறந்த குர்ஆனை எப்போது மூடுவோம் என்ற நிலையில் இபாதத்திலே ஈடுபடுகிறார்கள். அதே நேரத்தில் ஆபாசங்கள், அநியாயங்கள், அக்கிரமங்கள், அல்லாஹ்வுக்கு பிடிக்காத காரியங்களிலே மனதை பறிகொடுத்து நிமிடங்கள் அல்ல நேரங்களை நாட்களை கழிக்கிறார்கள். இன்னும் போதாது என்று உணர்கிறார்கள். அல்லாஹ் பாதுகாப்பானாக. இப்படிப்பட்ட குடும்பமா நல்ல சமுதாயத்தை உருவாக்கும். இந்த குடும்பத்திலிருந்து உருவாகக்கூடியவர்களா சமுதாயத்தை சிறந்தவர்களாக உருவாக்குவார்கள்? ஒரு தோட்டத்திற்கு நீங்கள் நல்ல செடிகளை எல்லாம் அங்கே விதைத்துவிட்டு நட்டுவிட்டு பாய்ச்சக்கூடிய நீரெல்லாம் சாக்கடை நீர். எப்படி நீங்க ஒரு கார்டன், ஒரு தோட்டம், பழத்தோட்டத்தை ஏற்படுத்தி விட்டீர்கள், அதுக்கு என்ன தண்ணீங்க கொடுப்பாங்க? நீங்கள் நல்ல தண்ணீரை கொடுத்தால் அதிலிருந்து வரக்கூடிய பழம் நல்ல பழமாக, ருசியான பழமாக வரும். நீங்கள் அதற்கு கொடுப்பதெல்லாம் சாக்கடை தண்ணீர் என்றால் அதனுடைய ருசி எப்படி இருக்கும்? அன்பானவர்களே, கவனித்துக் கொள்ளுங்கள், உங்களது பிள்ளைகளுக்கு நீங்கள் எதை ஊட்டுகின்றீர்களோ உணவை சொல்லவில்லை நான். நீங்கள் நல்ல தரமான உணவைத்தான் கொடுக்கின்றீர்கள், சிறந்த உணவைத்தான் கொடுக்கின்றீர்கள், சத்தான உணவைத்தான் கொடுக்கின்றீர்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய தீன் என்ற ஆன்மீகத்திற்கு, ரூஹுக்கு சத்து கொடுக்கக்கூடிய, ரூஹுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய, ஈமானை வலுவூட்டக்கூடிய, தக்குவாவை அதிகப்படுத்தக்கூடிய உணவை கொடுத்தோமா? அல்லாஹ் சொல்கிறான், மன் அமில ஸாலிஹன், யார் நன்மைகளை, எந்த குடும்பம் நன்மைகளை செய்யுமோ, மின் ஜகரின் அவ் உன்ஸா வஹுவ முஃமினுன், ஈமானோடு. ஈமான், இறை நம்பிக்கையோடு எந்த குடும்பம் நல்ல அமல்களை கொண்டு கட்டி எழுப்பப்படுமோ அவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய பாக்கியம் என்ன தெரியுமா? ஃபல நுஹியன்னஹு ஹயாத்தன் தய்யிபா, அவர்களுக்கு நல்ல வாழ்க்கையை நாம் இந்த உலகத்திலே ஏற்படுத்தி கொடுப்போம், சந்தோஷமான வாழ்க்கையை கொடுப்போம். அந்த குடும்பத்திலே கணவன் மனைவிக்கு இடையிலே அன்பு இருக்கும், பரஸ்பர பாசம் இருக்கும், ஒருவர் ஒருவருடைய வலியை உணர்வார், ஒருவர் ஒருவரை மதிப்பார், ஒருவர் ஒருவருடைய ஹக்கை நிறைவேற்றுவார். அந்த குடும்பத்தினுடைய பிள்ளைகள் பெற்றோரை மதிப்பார்கள், பெற்றோர் பிள்ளையின் மீது பாசம் கொள்வார்கள். அல்லாஹ் சொல்கிறான், அவர்களுக்கு நாம் அவர்களுடைய நற்கூலிகளை கொடுப்போம், அவர்கள் செய்ததை விட சிறப்பாக. மறுமையிலே துன்யாவும் அவர்களுக்கு சீர் பெற்றது, மறுமையிலும் அவர்களுக்கு சீர் பெற்றது. ஆகவே அன்பானவர்களே, நல்ல குடும்பத்தை உருவாக்குவதற்கு நல்ல அமல்கள் தேவை, அதிக செல்வங்கள் தேவை அல்ல. நல்ல குடும்பத்தை உருவாக்குவதற்கு ஈமானும் இஸ்லாமும் அமல்களும் தேவை, காசு பணங்கள் அல்ல. காசு பணங்களை கொண்டு வசதிகளை வாங்க முடியும், அல்லாஹ்வின் அருளை ரஹ்மத்தை வாங்க முடியாது. ஏன்? எத்தனையோ குடும்பங்கள் அவர்களுக்கு அவர்களுடைய வசதிகள் அல்லாஹ்வுடைய சாபத்தை கொடுத்துக் கொண்டிருக்கின்றன. வீட்டில் வாங்கி ஒரு பெரிய டிவி வைக்கிறீங்க, எதற்காக? எதற்காக வாங்கப்படுகிறது? அதிலே ஈமானுடைய உரைகளை, இல்முகளை படிப்பதற்காக நீங்கள் வைத்திருந்தால் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இல்லையா? அதே அந்த டிவியை, சினிமாக்களை, சீரியல்களை கண்டுகளிப்பதற்காக நீங்கள் வாங்கினால் அல்லாஹ்வுடைய அதாபை, அல்லாஹ்வுடைய தண்டனையை, அல்லாஹ்வுடைய சாபத்தை வீட்டுக்கு வாங்கி வருகிறீர்கள். அதை நீங்கள் பார்க்கின்ற காலமெல்லாம் அல்லாஹ்வுடைய சாபம் இறங்கிக் கொண்டே இருக்கும். சில பேர் எப்படி விளங்கி இருக்காங்கன்னா, இந்த வியாழக்கிழமைக்கு யாராவது ஒரு ஆலிம்ஸாவை கூட்டிட்டு வந்து வீட்டில் ஒரு யாசீனை ஓதிட்டா அந்த வாரம் ஃபுல்லா நமக்கு ரஹமத்து வந்துடும் அப்படின்னு நினைக்கிறாங்க. எப்படி ரஹமத்து வரும்? வருமா? இப்படியே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஹமத்தை நீங்கள் உங்களது வீட்டுக்கு கொண்டு வாருங்கள் என்று சொன்னார்கள். ரஹமத் எதன் மூலமாக வரும்? நீங்கள் செய்கின்ற அமல்கள் மூலமாக வரும், நீங்கள் செய்கின்ற இபாதத்துகள் மூலமாக. அங்கே பிள்ளைகள் குர்ஆன் ஓதினார்கள், அங்கே பிள்ளைகள் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை படித்தார்கள், பின்பற்றினார்கள், அல்லாஹ்வை நினைவு கூறினார்கள். தொழுகை பாதுகாக்கப்படுகிறது என்றால் அங்கே அல்லாஹ்வுடைய ரஹமத் இறங்கிக் கொண்டிருக்கும் இல்லையா? அங்கே அல்லாஹ்வுடைய மார்க்கம் மீறப்படும் போது அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் எதிரிகள், அவர்களுடைய ஆபாசங்கள் அந்த வீட்டிலே பார்க்கப்பட்டுக் கொண்டிருக்கும் போது அல்லாஹ்வுடைய ரஹமத்தா இறங்கும். அன்பானவர்களை யோசித்து பாருங்கள். ஒரு பெரிய கவலை தெரியுமா, என்ன தெரியுமா, அதே காரியங்களை பார்த்து பார்த்து ரசித்து எத்தனை மனிதர்களுடைய, எத்தனை முஸ்லிமான ஆண் பெண்களுடைய மரணம் ஏற்பட்டிருக்கிறது. உள்ளத்தில் கூட அதையே அவர்கள் சிந்தித்துக் கொண்டிருந்திருப்பார்கள். அல்லாஹ் பாதுகாப்பானா, உள்ளத்தில் கூட அதையே அவர்கள் சிந்தித்துக் கொண்டிருப்பார்கள். இன்று ஏன் இந்த விஷயத்தை இந்த அளவு வலியுறுத்த வேண்டிய அவசியம் இருக்கிறது என்று சொன்னால், என் சகோதரிகளே கவனியுங்கள், கவனிங்க, எதை நீங்கள் அதிகம் பார்ப்பீர்களோ, எதை நீங்கள் அதிகம் செவியால் கேட்பீர்களோ, எதில் உங்களது அதிகம் நேரம் செலவழிக்கப்படுமோ அதுதான் உங்களது கல்விற்கு வரும். எது உங்களது கல்விலே இருக்குமோ அதுதான் உங்களது மரண நேரத்திலே உங்களுக்கு நினைவுக்கு வரும். அல்லாஹ் பாதுகாப்பானா. குர்ஆனை நீங்கள் கேட்டால், குர்ஆனிலே நீங்கள் அதிகம் செலவழித்தால் நேரங்களை, அல்லாஹ்வுடைய இபாதத்தில் நீங்கள் அதிக நேரங்களை செலவழித்தால் அல்லாஹ்வுடைய தீனும் அல்லாஹ்வுடைய அன்பும் நபியின் பாசமும் உள்ளத்திலே வரும். மரண நேரத்திலே கலிமா நசீபாகும். ஏதோ நம்ம எல்லாம் புர்கா போட்டுட்டோம், நம்ம எல்லாம் பெரிய தங்களை தொழுகையாளி என்று நினைத்துக் கொண்டோம் என்பதால் அல்ல. எத்தனை தொழுகையாளிகள், வணக்கசாலிகள் தங்களுடைய வணக்கத்தை பாழாக்கக்கூடிய அமல்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். புரிகிறதா இல்லையா? நீங்கள் செய்கின்ற இபாதத்துகளை பாழாக்காதீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். உங்களது அமல்களை பாழாக்காதீர்கள். எதன் மூலமாக அமல்கள் பாழாக்கப்படுகின்றன? மனிதன் இபாதத்து செய்கிறான், ஆனால் பிறகு அந்த இபாதத்தை கெடுக்கும்படியான பாவங்களிலே ஈடுபடுகிறான். இமாம் ஹசன் பஸ்ரி ரஹிமஹுல்லா சொன்னார்கள், யாருடைய தொழுகை அவனை அசிங்கத்திலிருந்து, ஆபாசத்திலிருந்து, தவறான காரியங்களிலிருந்து தடுக்கவில்லையோ அந்த தொழுகை அவனை அல்லாவிடம் இருந்து தூரமாக்கிவிடும். தொழுகை எதற்காக, ஏன் தொழுகிறோம் சகோதரிகளை சொல்லுங்க, எப்ப தொழுகிறோம், தொழுகையுடைய நோக்கம் என்ன, எதுக்குமா தொழுகிறோம், தொழுகிறோம்னா எல்லாத்துக்கும் நரகத்தில் போடுறோம் அப்படியா? ரொம்ப பேர் இப்படித்தான் இபாதத்து பண்றாங்க. அன்பு சகோதரிகளே, சகோதரிகளே, முதலில் அல்லாஹ்வுடைய நேசத்தோடு தொழ வேண்டும். எது ஊடனா ரஹபா, எது ஊடனா ரஹபம் வரஹபா. முதல்ல அல்லாஹ்வுடைய அன்புக்காக, அல்லாஹ் நான் உன்னை நேசிக்கிறேன் எனவே தொழுகிறேன், யா அல்லாஹ் எனக்கு உனது அன்பு வேண்டும் எனவே தொழுகிறேன், யா அல்லாஹ் உன் மீது எனக்கு பயமும் இருக்கிறது, உனது கடமையை செய்யவில்லை என்றால் நீ கோபித்துக் கொள்வாய் எனவே தொழுகிறேன். பயத்தோடும் ஆசையோடும் தொழ வேண்டும், ஆதரவோடும் அச்சத்தோடும் தொழ வேண்டும். சொர்க்கத்துக்காக தொழ வேண்டும், தொழுகை இல்லை என்றால் நரகத்தை கொண்டு அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான் என்ற பயத்தோடும் தொழ வேண்டும். அதான் இபாதத். எந்த இபாதத்தில் அன்பும் அச்சமும் கலக்குமோ, ஆதரவும் பயமும் கலக்குமோ அது இபாதத். புரிகிறதா அன்பு சகோதரிகளே? யாருடைய வணக்க வழிபாடுகள் அவரை பாவங்களிலிருந்து, அசிங்கங்களிலிருந்து தடுக்கவில்லையோ அந்த வணக்க வழிபாடுகள் அவருக்கு அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை கொடுப்பதற்கு பதிலாக, அவருக்கு அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை கொடுப்பதற்கு பதிலாக அல்லாஹ்விடமிருந்து அவரை தூரமாக்கிவிடும். நூற்றி 123வது வசனம். அழகான வசனம், சின்ன வசனம், சுருக்கமான ஆயத், ஆனால் அவ்வளவு விரிவான விளக்கங்களை அல்லாஹ் இதிலே வைத்திருக்கிறான். எந்த குடும்பம், எந்த மனிதன், எந்த சமுதாயம் எனது நேர்வழியை பின்பற்றுவார்களோ, ஆஹா எப்படி சொல்கிறான் பாருங்கள், ஃபமனித்தபஹுதாய, என்னுடைய நேர் வழியை, நான் கொடுத்த வழிகாட்டுதலை, அல்லாஹ்வுடைய வழிகாட்டுதல் எங்கம்மா இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க ஸ்கூல்ல படிச்ச சயின்ஸ் புக்ல இருக்கா? நீங்க டிகிரி வாங்கினீங்க அந்த டிகிரியில இருக்கா? நீங்க பட்டம் வாங்கினீங்களே காலேஜில் கல்லூரிகள் அதுல இருக்கா? அல்லாஹ்வுடைய வழிகாட்டுதல் சொல்லுங்கம்மா சகோதரர்களை. பின்னாடி நிறைய பேர் உட்கார்ந்து இருக்கிறாங்க, எல்லாம் டிகிரி வாங்கினவங்களாம் நிறைய பேர் இருப்பாங்க. அல்லாஹ்வுடைய வழிகாட்டுதல், நீங்க 10ஆம் கிளாஸ், 12ஆம் கிளாஸ், அப்புறம் பிஏ, பிஇ, எம்ஏ, எம்இ, எம்எஸ் இது படிக்கிறீங்களே, அதுல ஏதாவது அல்லாஹ்வுடைய வழிகாட்டுதல் இருக்கா சொல்லுங்க பெரியவங்களே. அல்லாஹ்வுடைய வழிகாட்டுதல் எங்கம்மா இருக்கு? எங்கப்பா இருக்கு? எங்க இருக்கு? குர்ஆன்லயும் அல்லாஹ்வுடைய வழிகாட்டுதல் எங்க இருக்கிறது சகோதரிகளே சொல்லுங்க? அல்லாஹ்வுடைய வேதத்தில் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய வழிகாட்டுதல் கைடன்ஸ் எங்கே இருக்கிறது? நமது ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவிலே இருக்கிறது. நம்ம தான் ரொம்ப தெளிவா இருக்குமே, ரெண்டுத்தையும் திறந்து படிக்கவே மாட்டோம் சொல்லிட்டு. எப்படி ரெண்டுத்தையும் திறந்து நாங்க படிக்கவே மாட்டோம்? அது கரெக்டா நல்ல வெல்வெட்டு துணியில மடிச்சு வீட்டுல அல்மாரியில தூக்கி பத்திரமா உயரமா வச்சு பூட்டு போட்டு வச்சிருக்கிறோம். என்னமா ரமதான் மாசம் வந்தா பார்ப்போம். மத்த நேரங்களில் வீட்டில் என்ன இருக்கும்? அன்றாடம் வரக்கூடிய நியூஸ் பேப்பர்ஸ், அப்புறம் வீக்லி மேகசின்ஸ் எல்லாம் எங்க இருக்கும்? அந்த டீ டேபிள்ல எல்லாம் கிடக்கும். அவ்வளவு அஷ்ஞாபாசான எல்லாம் குரான் எங்க இருக்கும்? கை கேட்டாத தூரத்தில் உயரத்தில் அல்மாரியில் அழகா வெல்வெட் துணியில, அதுவும் இவ்வளோ பெருசுக்கு அதுக்கு ஒரு நாடா வச்சிருப்பாங்க, டே சுட்டு சுருட்டுன்னு சுருட்டி அங்க மேல வச்சிருப்பாங்க. கண்ணுல எது படுற மாதிரி இருக்கும்? இதெல்லாம் எதை பார்த்தால் ஈமான் பறிபோகுமோ, எதை படித்தால் ஈமான் கெடுமோ, எதை படித்தால் சிந்தனையில் குழப்பம் வருமோ, எதை பார்த்தால் ஒழுக்கங்கள் கெடுமோ, அதெல்லாம் டேபிள் மேல இருக்கும். குரானும் ஹதீஸ் புக்கும், குரான் இருக்கும் ஹதீஸ் புக்கு எத்தனை வீட்டில் இருக்கோ தெரியல. குரானும் வெறும் அந்த அரபி மட்டும் எடுத்து வச்சிருப்பாங்க. எத்தனை வீடுகளிலே அந்த குரானுடைய அல்லாஹ்வுடைய வேதமாயிற்றே, அதனுடைய கருத்துக்களை நான் தெரிந்து கொள்ள வேண்டுமே என்று அதனுடைய மொழிபெயர்ப்புகளையும் வாங்கி வைத்திருக்கிறார்கள். இங்க வந்திருக்கிறீங்களா சகோதரிகள், சும்மா கேட்கிற கோச்சுக்காதீங்க. எத்தனை பேர் வீட்டில் குரான் தர்ஜுமா இருக்குமா? கை தூக்குங்க. சும்மா தூக்க கூடாது. ஆமா நான் கேட்கிறேன்னு சொல்லிட்டு. எத்தனை பேர்? மாஷா அல்லா, ஒரு பாதி அளவுக்காவது இருக்குது. இந்த பக்கம் சகோதரர்கள், சும்மா நான் கேட்கிறேன்னு தூக்கிடக் கூடாது. மாஷா அல்லா, மாஷா அல்லா, அல்ஹம்துலில்லா. அது இருக்க போய் தானே நீங்க இந்த ஆர்வத்தோடு இந்த சபைக்கு வந்திருக்கிறீங்க, சுபஹான் அல்லா. ஆனால் இங்கு வராத எத்தனை குடும்பங்கள் இன்னும் இருக்கிறார்கள், அவர்களது வீட்டிலே குரானுக்கு தர்ஜுமா இருக்கிறதா என்பது கூட தெரியாமல் இருப்பார்கள் இல்லையா? குரானுக்கு தர்ஜுமா என்று ஒன்று இருக்கிறதா என்பது கூட தெரியாமல் இருப்பார்கள். அவர்களை பொறுத்தவரை கவனிங்க, குரான் எப்ப தெரியுமா ஞாபகம் வரும்? வீட்டில் மவுத்து விழுந்தாதான் ஞாபகம் வரும். வீட்டில் மவுத்து விழுந்தா குரான் ஞாபகம் வரும், அவ்வளவுதான். முடிஞ்சு போச்சு, அதோட திரும்ப குரானை ஏறு கட்டிடுவாங்க. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அதற்கு அல்லாஹ் குரானை இறக்கினார். என் சகோதரிகளே, அடுத்த ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னா ஹதீஸ். ஒரு ஹதீஸை படிப்பதற்கு பல ஆயிரம் மைல்கள் பயணம் செய்து நம்முடைய அந்த முன்னோர் அல்லாஹ் அவர்களுடைய கபரை பிரகாசமாக்குவானாக, அவர்களை அல்லாஹ் மன்னிப்பானாக. அந்த முன்னோர் ஒவ்வொரு ஹதீஸுக்காக எத்தனை மைல்கள் கஷ்டப்பட்டு உண்ணாமல் உறங்காமல் மனைவியை திறந்து பிள்ளைகளை விட்டு தூரமாகி ஒரு ஒரு ஹதீஸை நபியின் அந்த பொன்மொழிகளை சேகரித்து பதிவு செய்து நமக்கு கொடுத்து சென்றிருக்கிறார்கள். ஆனால் அவற்றில் ஒன்றை கூட இன்று கூட மனப்பாடம் செய்ய முடியாமல் குப்பைகளை எல்லாம் சிந்தனைகளிலே குவித்து வைத்திருக்கிறோமே. கவலையாக இன்றைக்கு நம்ம வீட்டில் நம்ம முகல்லால் இருக்கக்கூடிய ஒரு 10 வயசு பையனை கூப்பிட்டு பொதுவாக சொல்றேன், தீனின்படி வளர்க்கப்படாத, தீனுடைய சூழ்நிலை இல்லாத ஒரு குடும்பத்தில் இருக்கின்ற ஒரு பையனை கூப்பிட்டு உனக்கு எத்தனை பாட்டுலாம் மனப்பாடம்னு சொன்னா ஒரு 100 பாட்டை சாதாரணமா பாடிட்டு போயிடுவான். ஏன்? பிறந்ததிலிருந்து அவன் வீட்டில் குழந்தையா இருக்கும் போதிலிருந்து சினிமாவை பார்த்து பார்த்து வளர்ந்து அவ்வளவு அவனுக்கு மனப்பாடம் ஆயிடும் இல்லையா? ஹதீஸ் ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு ஹதீஸ், நபியின் ஒரு பொன்மொழி. அன்பான சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த அறிவு, அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த மனித சக்தி, அல்லாஹ்வுடைய வேதத்தை நீங்கள் படிப்பதற்கு மனப்பாடம் செய்வதற்கும், நபியின் சுன்னாவை படிப்பதற்கு மனப்பாடம் செய்வதற்கும் அந்த அறிவு, அந்த ஞாபக சக்தி பயன்பெறவில்லை என்று சொன்னால், உங்களுக்கு உதவவில்லை என்றால், அந்த அறிவு அந்த மரண சக்தி நாசமாகட்டும், அல்லாஹ் பாதுகாப்பானா? எதற்கு அந்த அறிவு? வெறும் காசு பணம் சம்பாதிப்பதற்கு மட்டும்தானா? அரசியலுக்கு மட்டும்தானா? உலக வாழ்வாதாரத்தை தேடுவதற்கு மட்டும்தானா? இன்னைக்கு பாத்தீங்கன்னா, நியூஸ் பேப்பர்ல வந்த ஒரு கட்டிங்க வச்சுக்கிட்டு பல மணி நேரம் பேசுறவங்க இருக்கிறாங்க இல்லையா? வீட்டுக்குள்ளார உட்கார்ந்துகிட்டு பல மணி நேரம் பேசுறவங்க இருக்கிறாங்க. அன்பான சகோதரிகளே, இதற்கு தானா அறிவு கொடுக்கப்பட்டது? அல்லாஹ்வுடைய வேதம் எங்கே? உள்ளத்திற்கு ஒளி என்று அல்லாஹ் சொல்கிறான். ஷிஃபா, உள்ளத்தில் உள்ள நோய்களை குணப்படுத்தக்கூடியது என்று சொல்கிறான். நபியின் ஹதீஸை படிக்கவில்லை, அதை மனதிற்குள் கொண்டு வரவில்லை என்றால் வாழ்க்கையில் எப்படி வரும்? நான் கேட்கிற கேள்வி புரியுதா? ஹதீஸ திறந்து படிக்கவும் இல்லை, அதுல ஒரு 40 ஹதீஸ படிச்சீங்கன்னா ஒரு 4 ஹதீஸ கூட மனப்பாடம் செய்யலைன்னா அந்த ஹதீஸ் எப்படி வாழ்க்கையிலே வரும்? இன்று என் சகோதரர்களே, சகோதரிகளே, கவனியங்கள், ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்கிறேன். அன்று சஹாபாக்களுடைய சமுதாயம், அந்த தாபிஈன்களுடைய சமுதாயம், அந்த அறிஞர்களின் சமுதாயம் முழுமையாக மார்க்கத்தில் அவர்களால் முடிந்த அளவு இருந்தார்களா இல்லையா சொல்லுங்க? இருந்தார்களா இல்லையா? என்னமா இருந்தாங்களா இல்லையா? நான் கேட்ட கேள்வி கவனிக்கல, முன்னாடி வந்து உட்காருங்கன்னு சொல்றதுல கேட்ட கேள்வி விட்டு விட்டீங்க. என்ன கேள்வி கேட்டேன்? என்னமா கேட்டேன்? நமது முன்னோர் அந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், அவர்களது வாழ்க்கையிலே மார்க்கம் இருந்ததா இல்லையா? இருந்தது. ஏன் அவர்கள் மார்க்கத்தை படித்தார்கள், மார்க்கத்தை மனப்பாடம் செய்தார்கள். எனவே இப்படி படித்து மனப்பாடம் செய்த மார்க்கத்தை, இப்படி பேணி பாதுகாத்து கற்றுக்கொண்ட இந்த மார்க்கத்தை வீணாக்க கூடாது என்று மார்க்கத்தின் மதிப்பை உணர்ந்து மார்க்கத்தை பின்பற்றினார்கள். சரியா? இப்போ ஒரு கேள்வி கேட்கிறோம் பாருங்க, அடுத்து ஒரு கேள்வி. ஏன்பா தம்பி, நீ வந்து இன்ஜினியரிங் படிச்சியாப்பா, எவ்வளவுப்பா செலவழிச்சு படிச்ச? நீ படிக்கிற காலத்தில் எவ்வளவு, எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி படிச்சப்பா? 6 வருஷத்துக்கு முன்னாடி 3 லட்ச ரூபா செலவு பண்ணி இன்ஜினியரிங் படிச்ச. இப்போ 3 லட்ச ரூபா செலவு பண்ணி படிச்சு இந்த படிப்பை நீ வீணாக்குவியா? சொல்லுங்க பார்க்கலாம். ஏமா, ஒருத்தர் வீணாக்குவார, உங்க பிள்ளைய ஒரு டாக்டருக்கு படிக்க வைக்கிறீங்கம்மா, ஒரு 10 லட்சம் 20 லட்சம் 30 லட்சம் செலவு பண்ணி டாக்டருக்கு படிக்க வைக்கிறீங்க. இப்ப நீங்க படிக்க வச்ச அந்த புள்ள 30 லட்ச ரூபா செலவு பண்ணி படிச்சிருக்கிறதுனால, இரவு பகலா படிச்சு பரீட்சை எழுதி பாஸ் ஆகிருக்கிறதுனால அந்த படிப்பை வீணாக்குவாரா? என்ன செய்வாரு? அதை பேணுவார். அதற்கு ஏதாவது ஒரு தொழிலை செஞ்சு அந்த படிப்பை மனசுல தக்க வைத்துக் கொண்டே இருப்பார் இல்லையா? சாதாரணமாக புரிகின்ற ஒரு விஷயம், இன்று மார்க்கத்தை படிப்பதற்கே நாம் உடலையும் உயிரையும் பொருளையும் செலவு செய்யவில்லை என்றால் மார்க்கத்தின் மதிப்பு எப்படி வரும்? படித்தால் தானே, கற்றால் தானே, கற்பதற்கும் படிப்பதற்கும் நேரத்தையும் உடலையும் பொருளையும் செலவு செய்தால் தானே அதனுடைய மதிப்பு வரும், உள்ளத்தில் வரும், சிந்தனையில் வரும், பிறகு வாழ்க்கையிலே பின்பற்றுவோம். இன்று படிப்பதற்கு நேரம் இல்லை, கற்பதற்கு நேரம் இல்லை. ஃப்ரீயா சொல்லி கொடுக்கிறோம் என்று சொன்னால் கூட வருவதற்கு சோம்பேறித்தனம், அலட்சியம். அல்லாஹ் பாதுகாப்பானா? சகோதரிகளே, அல்லாஹ் சொல்கிறான் சூரா தாஹாவுடைய 123வது வசனம், ஃபமனித்தபஅஹுதாய், எனது வழிகாட்டலை நீங்கள் பின்பற்றினால், தனிநபர் பின்பற்றினால், குடும்பம் பின்பற்றினால், சமுதாயம் பின்பற்றினால், அரசியல் மக்கள் பின்பற்றினால், சமுதாய தலைவர்கள் பின்பற்றினால், நாட்டை ஆளக்கூடிய அதிகார வர்க்கத்தினர் பின்பற்றினால், யார் பின்பற்றினாலும் சரி, ஃபமனித்தபஅஹுதா, அல்லாஹ்வுடைய வழிகாட்டுதலை. அன்பானவர்களே, படைத்தவன் தான் நமக்கு வழிகாட்ட வேண்டும், நம்முடைய அறிவு வழிகாட்டிவிடாது. நம்முடைய அறிவு படைத்தவனின் வழிகாட்டுதலை அறிந்து கொள்வதற்கு உதவியாக இருக்குமே தவிர, இந்த அறிவை வைத்தே எல்லாவற்றையும் அறிந்து கொள்ள முடியாது. அப்படி இருக்குமே ஆனால் அல்லாஹு தஆலா நபிமார்களை அனுப்பி இருக்க வேண்டிய அவசியம் இருந்திருக்காது. இணை வைத்தல் இந்த சமுதாயத்திலே உருவாகி இருக்காது இல்லையா? இத்தனை வழிகேடுகள், அனாச்சாரங்கள், விதத்துகள் உருவாகி இருக்காது. எல்லாம் உருவானதை இந்த அறிவு இருந்தது. ஏதாவது ஒன்றை நமக்கு போதித்ததா? இல்லையே. அல்லாஹுடைய, அல்லாஹ் கொடுத்த அறிவு, அல்லாஹ் இறக்கிய வேத வழிகாட்டுதலோடு, அல்லாஹ் அனுப்பிய தூதர்களின் வழிகாட்டுதலோடு இந்த அறிவு சேர வேண்டும். அதை மீறியும் விடக்கூடாது, அதை சிந்திப்பதில் குறைவும் செய்து விடக்கூடாது. ரெண்டுத்திலையுமே பிரச்சனை இருக்கு, அவசியம். அல்லாஹ் இறக்கிய, அல்லாஹ் அனுப்பிய நபியின் போதனைகளையும் மீறியும் விடக்கூடாது, அதில் அலட்சியமும் செய்து விடக்கூடாது. அல்லாஹ் சொல்கிறான், யார் என்னுடைய வழிகாட்டுதலை பின்பற்றுவார்களோ, ஃபலா யதில்லு வலா யஷ்கா, அவர்களுக்கு இந்த உலகத்திலே வழிகேடு கிடையாது, துர்பாக்கியம் கிடையாது. ஷக்காவத் என்று சொல்வார்கள். ஷக்காவத் என்றால் அரபியிலே ஒரு விசாலமான ஒரு பொருள்களை உடைய வார்த்தை. மன நெருக்கடி, குழப்பங்கள், சீர்கேடுகள், தரித்திரியம் என்று தமிழிலே சொல்வார்கள் அல்லவா, அது போன்று எதுவுமே அவர்களது வாழ்க்கையிலே இருக்காது. எப்போது? எப்போது? அல்லாஹ்வுடைய வழிகாட்டுதலை பின்பற்றும் போது, ஏழ்மையில் இருக்கும் போது என்று அல்லாஹ், செல்வத்தில் இருக்கும் போது என்று அல்லாஹ் சொல்லவில்லை. படித்து பட்டதாரிகளாக ஆகிவிட்டால் என்று அல்லாஹ் சொல்லவில்லை. பெரிய அறிஞர்களாக, பணம் சம்பாதிப்பவர்களாக ஆகிவிட்டால் என்று அல்லாஹ் சொல்லவில்லை. என்னுடைய நேர் வழியை பின்பற்றும் போது. ஆகவே அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, ஒரு குடும்பம் சிறந்த நல்ல குடும்பமாக உருவாக வேண்டும் என்றால் அந்த குடும்பம் அல்லாஹ்வுடைய வழிகாட்டுதலின்படி செல்ல வேண்டும், நபியின் வழிகாட்டுதலின்படி அந்த குடும்பம் அமையப்பெற வேண்டும். அதற்கு தேவை இல்ம், அதற்கு தேவை அமல். இந்த குடும்பத்தார்களின் சகோதரிகளே, தோனிகள் ஒரு முக்கியமான விஷயத்தை பாருங்க. இந்த உலகத்திலே அல்லாஹ்வுடைய இந்த தீனை கற்று நாம் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே செயல்படுத்தி இருந்தால், ஒன்று அல்லாஹ் சொன்னால், இந்த உலகத்தில் நல்ல வாழ்க்கையை நாம் உங்களுக்கு கொடுப்போம். சரியா? சூரா நஹலுடைய 97வது வசனத்தை உங்களுக்கு ஓதி காட்டினேன். இப்போது சூரா தாஹாவுடைய 123வது வசனத்தை உங்களுக்கு சொல்லி காட்டினேன். துன்யாவிலும் உங்களுக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்கப்பெறும். சரியா? அடுத்து பாருங்கள், இதற்கு பிறகு ஒரு நிரந்தரமான நிலையான வாழ்க்கை இருக்கிறது. எங்கம்மா இருக்கு? எங்க இருக்கிறது? நிரந்தரமான நிலையான வாழ்க்கை, முடிவில்லாத வாழ்க்கை எங்க இருக்கிறது? மறுமையிலே இருக்கிறது. அங்கே பாருங்கள், உங்களுக்கு அல்லாஹ் அங்கே கொடுக்கக்கூடிய மகிழ்ச்சியான வாழ்க்கை உங்களது குடும்பத்தோடு சேர்த்து உங்களுக்கு கொடுப்பான், சொர்க்கத்திலே கொடுப்பான். அந்த சொர்க்கம் இங்கே நீங்கள் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பேணியதற்காக கொடுக்கப்படும். நீங்கள் சம்பாதித்த செல்வத்திற்காக அல்ல, நீங்கள் படித்து வாங்கிய பட்டத்துக்காக அல்ல, உங்களது குடும்பத்திற்காக அல்ல, நீங்கள் வகிக்கக்கூடிய பதவிக்காக அல்ல, எதற்காக? அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை படித்து கற்று அதை பின்பற்றியதற்காக சொர்க்கம் கொடுக்கப்படும். அல்லாஹ் சொல்வதை பாருங்கள், சூரா அத்தூர் 21-24 வரை உள்ள வசனங்கள். வல்லதீன ஆமனு வத்தபஅதுஹும் ஹுர்ரியதுஹும் பிஈமான் الحقنا بهم ذريتهم وما ألتناهم من عملهم من شيء كل امرئ بما كسب رهين وأمددناهم بفاكهة ولحم مما يشتهون يتنازعون فيها كأسا لا لغو فيها ولا تأثيم ويطوف عليهم غلمان لهم كأنهم لؤلؤ مكنون. படித்து பாருங்கள், அந்த குர்ஆனுடைய வசனங்களை படிக்கும் போது உணர்ந்து அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துங்கள். இப்படிப்பட்ட உயர்ந்த ஒரு வேதத்தை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறானே. சகோதரிகளே, அல்லாஹ் சொல்கிறான், யார் ஈமான் கொண்டார்களோ, யார் ஈமான் கொள்ளதீன ஆமனு, என் கண்ணியத்திற்குரியவர்களே, ஈமான் என்பது அது சொல் மட்டுமல்ல, ஈமான் என்பது சொல், நம்பிக்கை, செயல், அதுதான் ஈமான். அல்லாஹ் சொல்கிறான், யார் ஈமான் கொண்டார்களோ அந்த மக்களுடைய பிள்ளைகள், அவர்களுடைய பிள்ளைகளும் ஈமான் விஷயத்தில் அந்த ஈமானை ஏற்று தங்களுடைய பெற்றோர்களை பின்பற்றினார்களோ. அல்லாஹு தஆலா பெற்றோர்களை எதில் பின்பற்ற வேண்டும் என்று சொல்கிறான்? ஈமானுடைய விஷயங்களிலே, மார்க்க விஷயங்களிலே. அல்லாஹ் சொல்கிறான், இவர்களை எல்லாம் சொர்க்கத்திலே நாம் ஒன்று சேர்த்து வைப்போம். இவர்களை சொர்க்கத்தில் நாம் ஒன்று சேர்த்து வைப்போம். இங்கே எப்படி நாம் குடும்பமாக இருந்தோமோ, ஈமானும் தீனும் இருக்கும் போது நிம்மதியாக, இதைவிட பெரிய நிம்மதியாக சந்தோஷமாக அல்லாஹ் சொர்க்கத்தில் ஒன்று சேர்த்து வைப்பான். எப்போது ஈமானோடு குடும்பம் உருவாக்கப்பட்டால், இஸ்லாமிய அடிப்படைகளின் மீது குடும்பம் உருவாக்கப்பட்டால், அல்லாஹ்வுடைய தூதர் காட்டிய நல்லொழுக்கங்களின் அந்த அஸ்திவாரத்தின் மீது குடும்பம் உருவாக்கப்பட்டால், நீங்களும் உங்களது கணவன்மார்களும், நீங்களும் உங்களது மனைவிமார்களும், உங்களுடைய பெற்றோர்களும், உங்களுடைய பிள்ளைகளும் சொர்க்கத்திலும் ஒன்றாக இருப்பீர்கள். அல்லாஹு தஆலா சூரா ஜுஹ்ருஃப் 70-72 இந்த வசனங்களிலே சொல்வதை பாருங்கள். உதுகுலுல் ஜன்னத அன்தும் வ அஸ்வாஜுகும் துஹ்பரூன். முஃமின்களே, நீங்களும் சொர்க்கத்துக்கு வாருங்கள், உங்களது மனைவிமார்களையும் சொர்க்கத்துக்கு அழைத்து வாருங்கள். நீங்கள் சொர்க்கத்திற்கு உங்களது மனைவிகளோடு வாழுங்கள், நீங்கள் சொர்க்கத்திலும் உங்களது மனைவிகளோடு சந்தோஷமாக இருங்கள். எதை கொண்டு இந்த சந்தோஷம் அன்பானவர்களே? எதன் மூலமாக இந்த அழைப்பை அல்லாஹ் நமக்கு கொடுப்பான்? இங்கு நாம் சேகரித்து வைத்த தங்கம் வெள்ளி நகைகளினாலா? வீடுகளிலே இன்று தங்கம் வெள்ளி நகைகளுக்கு பஞ்சம் இல்லை இல்லையா? ஆடைகளுக்கு பஞ்சம் இருக்கிறதா? உணவுகளுக்கு பஞ்சம் இருக்கிறதா? பஞ்சம் இருக்கிறது என்றால் மார்க்கெட்டிற்கு பஞ்சம் இருக்கிறது. எதுக்குமா பஞ்சம் இருக்கு? பொருள்களுக்கு பஞ்சமா இருக்கு? சொல்லுங்க பார்க்கணும், சொல்லுங்க. இன்றைக்கு நாங்கள் காலையில் எங்க வீட்டில் டிஃபன், காலை சிற்றுண்டி சாப்பிடுவதற்கு சமைப்பதற்கு எதுவும் இல்லை, அப்படிப்பட்ட நிலையில இங்க யாராவது வந்திருக்கீங்களா கை தூக்கணும், சொல்லுங்கம்மா. ஒரு வருஷத்துக்கு உண்டான டிஃபன் சாப்பாடு ஏற்பாடு பண்ணிடுவோம். என்ன அமித்ஷா செஞ்சிருவோம். இங்க யாராவது எங்க வீட்டில் 3 வேளை சாப்பாடு சமைக்கிறதுக்கு எங்க வீட்டில் வசதி இல்லை, அந்த அளவுக்கு நாங்கள் வறுமையில் இருக்கோம்னு சொல்லுங்க. இன்ஷால்லாஹ் அமீர் சாப் தலைமையில் நம்ம ஒரு ஏற்பாடு பண்ணிடுவோம். அவங்க வீட்டில் அடுத்து 1 வேளை சாப்பாடு வருஷம் ஃபுல்லாக இப்பயே அவங்களுக்கு ரேஷன் கொடுத்துருவோம். அப்படி யாராவது இருக்காங்களா சொல்லுங்க, சொல்லுங்கம்மா. எங்க வீட்டில் 3 வேளை பசி போற அளவுக்கு எங்களது பிள்ளைகளுக்கு சமைச்சு போடுறதுக்கு சாப்பாடு இல்லை அப்படின்னு சொல்றவங்க யாராவது இருக்காங்களா சொல்லுங்கம்மா. பஞ்சம் எதற்கு இருக்கிறது? எங்க வீட்டில் டிரெஸ் எல்லாம் கிழிஞ்ச டிரெஸ் தாங்க இருக்கு, போடுறதுக்கு சரியான டிரெஸ் எதுவும் இல்லை, எல்லாம் கிழிஞ்ச டிரெஸ் தச்சு தச்சு தான் நாங்க போட்டுக்கிட்டு இருக்கிறோம். அப்படி யாராவது சொல்றவங்க இங்க இருக்காங்களா சொல்லுங்க, சகோதரிமார்களா இருக்காங்களாமா? என் அன்பு சகோதரிகளே, சகோதரர்களே, உணவுக்கு பஞ்சம் இல்லை, உடைக்கு பஞ்சம் இல்லை, பயன்படுத்துகின்ற பொருள்களுக்கு பஞ்சம் இல்லை. பஞ்சம் வீட்டில் இருக்கிறது என்றால் அல்லாஹ்வுடைய சட்டங்களுக்கு பஞ்சம் இருக்கிறது, நபியின் சுன்னாவுக்கு பஞ்சம் இருக்கிறது, ஒழுக்கத்திற்கு பஞ்சம் இருக்கிறது. மலிந்து கிடக்கிறது எது? நம்முடைய வீட்டில் பொருள்கள் மலிந்து கிடப்பதை போல அனாச்சாரங்கள், ஆபாசங்கள், அல்லாஹ்வுடைய சட்டத்திற்கு மீறல்கள், அல்லாஹ்வுடைய சட்டத்தை எதிர்ப்பது மலிந்து கிடக்கிறது. ஒரு குடும்பத்தில் அம்மா, புள்ள, அக்கா, தங்கச்சி எல்லாம் சேர்ந்து சினிமாவுக்கு போறாங்க, எல்லாம் சேர்ந்து அந்த சினிமாவை உட்கார்ந்து பார்க்கிறாங்க. இதை விட அல்லாஹ்வுடைய சட்டத்தை மீறுவது இந்த உலகத்தில் இப்பதுக்கு என்ன இருக்க முடியும் சொல்லுங்க. நான் திரும்ப திரும்ப இந்த விஷயத்தை சொல்கிறேனே என்று நீங்கள் சிலர் சிந்திக்கலாம். ஆம் சகோதரர்களே, இன்று நல்ல குடும்பத்தை உருவாக்குவதற்கு, நல்ல சமுதாயத்தை உருவாக்குவதற்கு, ஆரோக்கியமான தலைமுறையை உருவாக்குவதற்கு இந்த அசிங்கங்கள், ஆபாசங்கள் சமுதாயத்திலிருந்து களை எடுக்கப்பட்டு ஆக வேண்டும். இதை காட்டி பார்த்து பார்க்க வைத்து நீங்கள் உங்களது குடும்பத்தை வளர்க்கும் போது கண்டிப்பாக எதை பார்த்தார்களோ அதை வாழ்க்கையில் செயல்படுத்தியே தீர்வார்கள். எதில் வளர்ந்தார்களோ அதை வாழ்க்கையில் பிராக்டிஸ் செய்து பார்த்தே அவர்கள் தீர்வார்கள் இல்லையா? இன்று ஏன் கொலை, கொள்ளைகள், பலாத்காரங்கள் மலிந்து விட்டன, சமுதாயமே அதைத்தான் பார்த்து கொண்டிருக்கிறது, அதில் தான் வளர்ந்து கொண்டிருக்கிறது. இதில் முஸ்லிம் சமுதாயத்திற்கு என்ன விதிவிலக்கு என்று சொல்கின்ற நிலைமையில் இன்று நம்முடைய பலவீனமாகிவிட்டது. அல்லாஹ் பாதுகாப்பானார். என் அன்பானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நல்ல குடும்பத்தை உருவாக்க வேண்டும். குடும்பம் என்பது கணவன், மனைவி, பெற்றோர், பிள்ளைகள், இவர்களுடைய ஈமான் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும், இவர்களுடைய அமல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும், இவர்களுடைய ஒழுக்கங்கள் கட்டுப்பாடோடு இருக்க வேண்டும். அல்லாஹு தஆலா சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு துஆவை பாருங்கள். சூரத்துல் ஃபுர்கானுடைய இறுதி வசனங்களிலே அல்லாஹ் சொல்கிறான், ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாஜினா வ ذுரியாத்தினா قرت اعين وجعلنا للمتقين اماما ربنا هب لنا من ازواجنا وذرياتنا قرة اعين وجعلنا للمتقين اماما யாருக்காவது இந்த துஆ மனப்பாடம் இல்லை என்றால் உடனே இன்னைக்கு போனவன மனப்பாடம் பண்ணு. சூரத்துல் ஃபுர்கானுடைய கடைசி வசனங்கள் அல்லாஹ் சொல்கிறான், எங்கள் இறைவா ربنا ஹப் லனா எங்களுக்கு நீ வணங்குவாயாக, எங்களது மனைவிகள் மூலமாக, மனைவிகள் துஆ செய்தால் எங்களது கணவன்மார்கள் மூலமாக, குர்ரத் அயுனின் எங்களுக்கு கண் குளிர்ச்சியை தருவாயாக. கண் குளிர்ச்சி அழகை வைத்தா, ஆடம்பர பொருள்களை வைத்தா, இன்று அநியாயமாக பெண்களிடத்திலே வரதட்சணை வாங்குகிறார்களே அதை வைத்தா, அல்லது செல்வத்திற்காக வேண்டி மார்க்கம் இல்லாத மணமகன்களை நீங்கள் தேர்ந்தெடுக்கின்றீர்களே அதை வைத்தா? இல்லை, அல்லாஹ்வுடைய தீனை வைத்து கண் குளிர்ச்சி, ஒழுக்கத்தை வைத்து கண் குளிர்ச்சி. ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாஜினா வ ذுரியாத்தினா எங்களது பிள்ளைகள் மூலமாக எங்களுக்கு கண் குளிர்ச்சியை தருவாயாக. இல்லையா சகோதரர்கள், ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாஜினா வ ذுரியாத்தினா குர்ரத் அயுனின். நீங்க இந்த துஆவை கேட்டு பாருங்க, உங்களுடைய கணவன் உங்கள் மீது எப்படி அன்புள்ளவராக மாறுகிறார் என்று. நீங்கள் இந்த துஆவை கேட்டு பாருங்கள், உங்களது மனைவிமார்கள் உங்கள் மீது எப்படி அன்புள்ளவர்களாக மாறுகிறார்கள் என்று, உங்களது பிள்ளைகள் எப்படி உங்களுக்கு மாறுகிறார்கள் என்று. நாம் அல்லாவிடத்தில் கேட்பதே இல்லை என்றால் அல்லாஹ் எப்படி கொடுப்பான்? சாப்பாட்டை கேட்டீங்க, இட்லி சட்னி சாம்பார் வடை பூரி பாயசம் எல்லாத்தையும் கேட்ட எல்லாத்தையும் அல்லாஹ் கொடுத்துட்டான் இல்லையா? அல்லாவிடத்திலே, யா அல்லாஹ் என் கணவனை எனக்கு கண் குளிர்ச்சியாக்கு என்று கேட்டோமா? என் பிள்ளைகளை எனக்கு கண் குளிர்ச்சியாக்கு என்று கேட்டோமா? எதை நீங்கள் அல்லாவிடத்திலே வருந்தி தொடர்ந்து வற்புறுத்தி கெஞ்சி கதறி அழுது கேட்பீர்களோ கண்டிப்பாக அல்லாஹ் கொடுத்தே தீர்வான் இல்லையா? உதுஊனி அஸ்தஜிப் லக்கும். இன்று நம்ம இதெல்லாம் கேட்கறத விட்டுட்டோம். ஏன், எத்தனை பேர் கல்யாணத்துக்கு தயாராகும் போதே மணமகள்கள், யா அல்லாஹ் நல்ல வசதியான குடும்பத்தில் எனக்கு மாப்பிள்ளையை கொடு, எங்க போனா நான் வேலை செய்யாம இருக்கணுமோ, எனக்கு வேலை செய்யறதுக்கு நாலு பேரை என் வீட்டுக்காரர் ஒப்பாரோ, எந்த குடும்பத்தில் எனக்கு எல்லாமே சௌகரியமா இருக்குமோ, அப்படி ஒரு குடும்பத்தை எனக்கு கொடுன்னு கேட்கிறவர்கள் எத்தனை பேர். அதே போல நம்முடைய யாரு மாப்பிள்ளைமார்கள், யா அல்லாஹ் லைஃப்ல நான் செட்டில் ஆயிருந்தேன், நான் படிச்சுதான் செட்டில் ஆகல, எப்படியாவது கல்யாணம் பண்ணியாவது செட்டில் ஆயிருந்தேன். எத்தனை பேர் இப்படி இருக்கிறாங்க வாழ்க்கையில, கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகணும் நினைக்கிறாங்க. உருப்படுமா அந்த கல்யாணம் பாக்குறீங்களா இல்லையா? அதனால ஒரு லிஸ்டே வச்சிருப்பாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். இந்த சமுதாயத்தின் மிக மோசமான ஒரு கலாச்சாரமாக மாறிவிட்டது. பெண்களிடமிருந்து ஆண்கள் வசதியை எதிர்பார்ப்பது. நான் சொல்லுவேன், பொதுவா வரதட்சணை கொடுத்து மணமகனுக்கு வசதிகளை கொடுத்துதான் கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு கண்ணே தெரியாத ஒரு குருடனை, கைகால விளங்காத ஒரு முடவனை மணமுடித்து வையுங்கள். ஏன்னா அவனுக்கு கொடுக்கிறது ஹலால் இல்லையா? சொல்றது புரியல, புரிஞ்சா இல்லையாமா? ஒருவருக்கு கண் இருக்கிறது, கைகால் சுகமாக இருக்கிறார், இருந்தும் வரதட்சணை கேட்கிறான் என்று சொன்னால் இவனுடைய கண்ணை அல்லாஹ் குருடாக்கட்டும், இவனது கை கால்களை அல்லாஹ் விளங்காமலாக்கட்டும். எப்படி இவன் யாசகம் கேட்க முடியும்? எதை வைத்து இவனுக்கு யாசகம் கேட்பது ஹலாலாக்கப்பட்டது? கேவலமாக இல்லை, அல்லாஹ் பாதுகாக்கணும். கவனிங்க, அல்லாஹ் சொல்லி தருகிறான், மூமின்களே என்னிடத்துல நீங்க இப்படி துவா கேளுங்க. உங்க வீட்டுல வசதிக்கு துவா கேட்கறீங்க, உங்க வீட்டுடைய வாழ்க்கை தரம் உயர்வதற்கு துவா கேட்கறீங்க, அதெல்லாம் முக்கியம் கிடையாது. அதெல்லாம் அல்லாஹ் துவால சொல்லி கொடுத்துருக்கானா? ரொம்ப பேர் சொல்லுவாங்க உடனே, எங்க குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லலையா ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வஃபில் ஆகிரத்தி ஹஸனா வக்கீனா அதாபன்னார்னு சொல்லி சொல்லுவாங்களா இல்லையா? இப்ப நான் சொன்ன உங்கள்ட்ட துன்யாவுடைய வசதியை கேட்கறதுக்கு குர்ஆன்ல துவா இல்லைன்னு நான் சொன்னேன். உடனே ரெண்டு பேருடைய சிந்தனையில இந்த ஹதீஸ் இந்த ஆயத்து கேள்விக்கு வந்துச்சா இல்லையா? நம்ம வரலையா? வரலன்னா நான் அடுத்து போயிடுறேன் பதிலுக்கு போகாம. இங்க நீ கவனிக்க மாட்டேங்கிறியா? நீயே கவனிக்கிறது, வேற யாரப்பா கவனிப்பா? என்னமா கேள்வி வருதா இல்லையா? அதனால அப்படி ஒரு துவா இருக்குது, அதுக்கு என்ன அர்த்தம் தெரிஞ்சாதானே கேள்வியே வரப்போகுது. பெரும்பாலானவங்களுக்கு தெரிஞ்சதுதான், யா அல்லாஹ் எங்களுக்கு துன்யாவிலும் ஹசனா நல்லதை கொடு, ஆகிரத்திலும் ஹசனா நல்லதை கொடு அப்படின்னு அல்லாஹ் சொல்லி இருக்கிறானே. அப்ப எங்க வாழ்க்கை வசதி அல்லாஹ்விடத்துல கேட்க கூடாதானா? ஒரு செருப்புடைய வாரம் இருந்தாலும் அல்லாட்ட தாங்க கேட்கணும். குழைத்த மாவிற்கு உப்பு தேவை என்றாலும் அல்லாவிடத்துல தான் கேட்கணும். மாற்று கருத்தே கிடையாது. அவளியாட்ட கேட்க கூடாது, கபூர்ல போய் கேட்க கூடாது, புரியுதா? மகான்கள்ட்ட கேட்க கூடாது, அல்லாட்ட தான் கேட்கணும். ரப்பிட்ட தான் எதையும் கேட்கணும். என் சகோதரிகளே, ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா என்பதற்குரிய அர்த்தத்தையே நம்ம மாத்தி வச்சிருக்கிறோம். யா அல்லாஹ் துன்யாவிலே எங்களுக்கு ஹசனா நல்லதை கொடு என்று சொன்னால் நல்ல மனைவியை கொடு என்று அர்த்தம், நல்ல வாழ்க்கை துணையை கொடு என்று அர்த்தம். இன்னொரு அர்த்தம் எது சஹாபாக்கள் தாபியங்கள் மூலமாக தஃப்சீராக நமக்கு அறிவிக்கப்படுகிறதோ, நல்ல அமல்களை செய்வதற்குண்டான தௌஃபீக்கை கொடு. மறுமையில எங்களுக்கு நல்லதை கொடு என்றால் மறுமையில் எங்களுக்கு சொர்க்கத்தை கொடு என்று அர்த்தம். புரியுதுங்களா? இந்த துன்யால எங்களுக்கு நல்லதை கொடு என்றால் என்ன அர்த்தம்? யா அல்லாஹ் நல்ல வாழ்க்கை துணையை கொடு, நல்ல அமல்களை செய்வதற்குண்டான தௌஃபீக்கை கொடு. ஆகிரத்திலே எங்களுக்கு நல்லதை கொடு என்றால் யா அல்லாஹ் எங்களுக்கு சொர்க்கத்தை கொடு என்று அர்த்தம். சரி வாங்க, இப்ப அல்லாஹ் நமக்கு துஆவை சொல்லித்தரான். ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வதுர்ரியாத்தினா குர்ரத அயுன் வஜ்அல்னா லில் முத்தகீன இமாமா, தக்வா உள்ளவர்களுக்கு எங்களை வழிகாட்டிகளாக ஆக்கு. கவனிங்க இந்த வசனத்தை இமாம் புகாரி ரஹிமஹுல்லா தங்களுடைய நூல் சஹீஹில கடைசியில கிதாபு தௌஹீத் கிதாபு தமஸ்ஸுக் பில் குர்ஆன் வஸ்ஸுன்னா, குர்ஆன் சுன்னாவை பற்றி பிடித்தல் என்று தனி ஒரு அத்தியாயத்தை எழுதுறாங்க. அதுல இந்த ஆயத்தை பதிவு செய்யறாங்க. என்ன கருத்தை இமாம் அவர்கள் பதிவு செய்கிறார்கள்? யா அல்லாஹ் தக்வா உள்ளவர்களுக்கு எங்களை இமாமாக ஆக்கு. அதாவது யா அல்லாஹ் எங்களது பிள்ளைகளை தக்வா உள்ளவர்களாகவும் அவர்களுக்கு தக்வாவை போதிக்கக்கூடிய நல்ல வழிகாட்டிகளாகவும் எங்களை ஆக்கு. அர்த்தம் புரியுதா? புரிஞ்சுங்களா இல்லையா? நம்ம புரியுதா இல்லையா? புரியல, புரியல. வஜ்அல்னா லில் முத்தகீன இமாமா, தக்வா உள்ளவர்களுக்கு எங்களை இமாமாக வழிகாட்டியாக ஆக்கு. என்ன அர்த்தம் அதற்கு? எங்களது பிள்ளைகள் தக்வாவின்படி வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கு, உன்னை பயந்து இறையச்சத்தோடு மார்க்கத்தை பேணக்கூடிய சாலிஹீன்கள் நல்லவர்களாக மாறுவதற்கு எங்களை முன் உதாரணமாக ஆக்கு. அப்ப என்ன அர்த்தம்? அதற்கு தகுதியானவர்களாக எங்களை ஆக்கு. எங்களுடைய வாழ்க்கையிலே உனது பயத்தை கொடு, எங்களது வாழ்க்கையிலே உனது அச்சத்தை கொடு, எங்களது வாழ்க்கையிலே உனது மார்க்கத்தை பேணக்கூடிய அந்த ஈமானை கொடு, இஹ்லாஸை கொடு. எங்களை பார்த்து எங்களது பிள்ளைகளும் தக்வாவை படிக்க வேண்டும். வீட்டில் பாருங்க, அம்மா கரெக்டா தொழுதா புள்ள தானா பக்கத்துல வந்து நிற்கும். அம்மா டிவி பார்த்துக்கிட்டு இருந்துச்சுன்னு சொன்னா இது முன்னாடி உட்காந்துருக்கீங்க, பின்னாடி உட்காந்து அம்மா நீ மறைக்கிறங்க இல்லையா? எதை நீங்கள் உங்களது பிள்ளைகளுக்கு செயலால் கற்றுத்தருகிறீர்களோ அதுதான் நீங்கள் சொல்லால் கற்றுத்தருவதை விட ஆழமாக அழுத்தமாக பதிவு. திரும்ப சொல்கிறேன் கவனியுங்கள், நீங்கள் உங்களது பிள்ளைகளுக்கு எதை செயலால் கற்றுத்தருகிறீர்களோ, கவனியுங்கள், நீங்கள் உங்களது பிள்ளைகளுக்கு எதை செயலால் கற்றுத்தருகிறீர்களோ அதுதான் நீங்கள் உங்களது பிள்ளைகளுக்கு சொல்லால் கற்றுத்தருவதை விட ஆழமாக அழுத்தமாக பதியும். ஆகவே அன்பானவர்களே, நல்ல குடும்பத்தை உருவாக்குவதற்கு, நல்ல ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்குவதற்கு நம்மிடத்திலே அல்லாஹ்வுடைய வேதத்தின் வழிகாட்டுதல்கள் இருக்க வேண்டும், மார்க்க பற்றுதல் இருக்க வேண்டும், குறிப்பாக திருமணம் முடிக்கக்கூடிய கணவன் மனைவி மார்க்க அடிப்படையிலே மார்க்கத்திற்காக ஒருவர் ஒருவரை தேர்ந்தெடுத்து, செல்வத்திற்காக அல்லாமல், பதவிக்காக அல்லாமல், புகழுக்காக அல்லாமல், பொருளுக்காக இல்லாமல், அழகுக்காக இல்லாமல், மார்க்கத்திற்காக ஒன்று சேர்ந்து தங்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய சந்ததிகளுக்காக துவா கேட்டு பெற வேண்டும். ரப்பி ஹப்லி மினஸ் ஸாலிஹீன். இன்று பிள்ளைகளை தா என்று துவா கேட்கிறோம், யா அல்லாஹ் சாலிஹான பிள்ளைகளை தா என்று பலர் துவா கேட்பதில்லை. நபிமார்கள் சாலிஹான பிள்ளைகளை கேட்டார்கள். இப்படி பிள்ளைகளை பெறும்போதே அல்லாஹ்வுடைய அமானிதம் என்று உணர்ந்து அந்த பிள்ளைகளை வளர்ப்பதிலே உங்களது அக்கறைகளை, உங்களது கவனங்களை செலுத்தி அவர்களுக்கு நீங்கள் உணவை கொடுப்பதை விட, உறைவிடத்தை கொடுப்பதை விட, தரமான படிப்பை கொடுப்பதற்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த முயற்சியை விட அதிகமாக அவர்களுடைய மார்க்க பற்றுக்கு, அவர்களுடைய தக்வாவுக்கு, ஈமானுக்கு கொடுங்கள். அதற்கு முரணான எல்லா சூழ்நிலைகளை விட்டு குடும்பத்தை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள், சுத்தம் செய்யுங்கள். எப்படி ஒரு இடத்துல விவசாயம் செய்யறதா இருந்தா அந்த இடத்துல என்ன செய்வோம்? முதல்ல ஒரு இடத்துல நீங்க விவசாயம் செய்ய போறீங்க, ஒரு வயல்ல என்னமா செய்வீங்க? பார்த்துருக்கீங்களா விவசாயம் எல்லாம் சுத்தி விவசாய பூமி தானே, பார்த்துருக்கீங்களா என்ன செய்வாங்க? முதல்ல அந்த இடத்துல தண்ணி நல்லா பாய்ச்சுவாங்க, பூமி மென்மையாகும், அப்புறமா ஏர் உழுவாங்க, அப்புறம் அதுல உள்ள புற்பூண்டுகள் அதை எல்லாத்தையும் களை எடுப்பாங்க, சுத்தமாக்குவாங்க, அதுக்கப்புறம் உரம் போடுவாங்க, திரும்ப தண்ணி விடுவாங்க, திரும்ப களை எடுப்பாங்க, அதற்கு பிறகு அங்கே அவர்கள் விதை விதைப்பார்கள், பிறகு தண்ணீர் பாய்ச்சுவார்கள், உரம் போடுவார்கள், நல்ல செடிகள் ஆரோக்கியமாக வளரும். அப்படித்தானே? அப்படி இல்லை என்றால் நீங்கள் செய்யக்கூடிய எல்லா முயற்சிகளும் வீணாகிவிடும். அப்படித்தான் உங்களுடைய குழந்தை பிறப்பதற்கு முன்பே உங்களிடத்திலே தக்குவா இருக்க வேண்டும், மார்க்க பற்று இருக்க வேண்டும். அந்த குழந்தைகள் வளரும் பொழுது உங்களை பார்த்து வளருவார்கள். எனவே உங்களிடத்திலே அல்லாஹுடைய பயம், அல்லாஹுடைய மார்க்க பற்று இருக்க வேண்டும். அதுபோன்று அன்பான சகோதரர்களே, சகோதரிகளே, கடைசியாக ஒரு விஷயத்தை சொல்லி முடிவு செய்கிறேன். இன்று பெரும்பாலான குடும்பங்கள் சீர்கெட்டுக் கொண்டிருக்கின்றன இந்த டிவி சீரியல் கலாச்சாரத்தில். அதிலும் குறிப்பாக அதை பார்த்து பழகி அவர்களுடைய வாழ்க்கையிலே ஏற்படக்கூடிய தவறான தொடர்புகள் மூலமாக பல சகோதரர்கள், பல சகோதரிகள் அவர்களுடைய தவறான பழக்க வழக்கங்களினால், அவர்களுடைய தவறான அதாவது உறவுகளால், தவறான தொடர்புகளால் அவர்களுடைய குடும்ப நிம்மதிகள் தொலைந்து விடுகின்றன, அவர்களுடைய மானங்கள் பறிபோகி விடுகின்றன, குடும்பங்கள் சீரழிந்து விடுகின்றன. எனவே கற்பை பாதுகாப்பது அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய கட்டளை, பார்வையை பாதுகாப்பது அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய கட்டளை, நமது ஒழுக்கத்தை பேணுவது அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய கட்டளை. ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அல்லாஹ் கட்டளையிடுகிறான், தன்னுடைய மர்மஸ்தானங்களை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய ஆண்கள் பெண்கள் என்று அல்லாஹ் மூமின்களுக்கு அடையாளம் சொல்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நீங்கள் இரண்டுக்கு பொறுப்பேற்றுக் கொள்ளுங்கள், நான் உங்களுக்கு சொர்க்கத்திற்கு பொறுப்பேற்றுக் கொள்கிறேன், உங்களுடைய இரண்டு உதடுகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய நாவுக்கு பொறுப்பேற்றுக் கொள்ளுங்கள், இரண்டு தொடைகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய உங்களுடைய மர்மஸ்தானங்களுக்கு நீங்கள் பொறுப்பேற்றுக் கொள்ளுங்கள், அல்லாஹ் ஹராமாக்கியதிலிருந்து நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள், நான் உங்களுக்கு சொர்க்கத்திற்கு பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என்று. ஆகவே அன்பானவர்களே, இன்று வாலிப சமுதாயம் ஆண்கள் பெண்கள் இப்படி தவறான தொடர்புகளால் திருமணத்திற்கு முன்பும் சீரழிந்து கொண்டிருக்கிறார்கள், திருமணத்திற்கு பின்பும் சீரழிந்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கெல்லாம் அடிப்படை காரணம் இந்த சமுதாயத்திலே மலிந்துவிட்ட, பாவமே இல்லை என்று நினைக்கக்கூடிய அளவுக்கு அவர்களுடைய அன்றாட வாழ்க்கையின் ஒரு பகுதியாக ஆகிவிட்ட சினிமாக்கள், சீரியல்கள். ஏன் இதை மாற்றார்களே சொல்கிறார்கள், மாற்றார்களே இதை ஒத்துக்கொள்கிறார்கள். ஒரு சமயம் சென்னையினுடைய ஒரு பெரிய காவல்துறை அதிகாரி, இன்று மாநகரங்களிலே அதிகமாக பரவிவிட்ட கள்ள தொடர்புகள், அதற்கு பின்னால் அதனால் ஏற்படக்கூடிய கொலைகள், கொள்ளைகளுக்கு என்ன காரணம் என்று சொன்னால், இன்று மக்களால் அதிகமாக பார்த்து ரசிக்கப்படுகின்ற சீரியல்கள் தான் காரணம் என்று அதிகாரிகள் சொல்கிறார். ஆகவே கண்ணியத்திற்குரியவர்களே, இது போன்ற ஒழுங்கீனங்கள், அசிங்கங்களிலிருந்து நமது சமுதாயத்தை பாதுகாத்து நல்ல குடும்பத்தை உருவாக்குவோம். நல்ல குடும்பத்தின் மூலமாகத்தான் நல்ல சமுதாயத்தை நாம் கட்டி அமைக்க முடியும். நல்ல சமுதாயத்தால் நல்ல ஊர் உருவாகும், நல்ல ஊர்களால் நல்ல மாநிலங்கள் உருவாகும், நல்ல மாநிலங்களால் நல்ல நாடுகள் உருவாகும். முதலில் நம்ம அல்லாஹ்வுடைய சட்டங்களை நமது வாழ்க்கையிலே பின்பற்றும் போது, பிறகு அந்த சட்டங்களை அல்லாஹ்வுடைய பூமியிலே நிலைநாட்டுவதற்குண்டான அருளை அல்லாஹ் நமக்கு கொடுப்பான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னையும் உங்களையும் அல்லாஹ்வுடைய தீனை பாதுகாக்கக்கூடிய, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பேணக்கூடிய, அல்லாஹ்வுடைய சட்ட வரம்புகளை மதித்து நடக்கக்கூடிய நன்மக்களிலே ஆக்கி அருள்வானாக. அல்லாஹ்வுடைய சட்டத்தை மீறுவதிலிருந்தும் நபியின் சுன்னாவை மீறுவதிலிருந்தும் அல்லாஹ்விற்கு பிடிக்காத ஒவ்வொரு சொல் செயல் கொள்கையிலிருந்தும் அல்லாஹ் பாதுகாத்து அருள்வானாக. அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம லீ வ லக்கும் ஃபஸ்தக்ஃபிருஹு இன்னஹு ஹுவல் கஃபூர் ரஹீம்.